பரிசுத்தாவியானவரே, எங்களை இந்த மட்டுமா இந்த நாளிலே இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கின்றார்கள். எங்களை தேவன்தானே வழி நடத்தி இந்த ஆண்டவரே பாடத்தில் நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுத்திருக்கிறதா இந்த நல்ல சலாஜியத்திற்காக அருமையான இந்த குழுக்களை இந்த விழுப்புரம் மாவட்டத்தின் தலைநகராக கொண்ட இந்த விழுப்புரத்திலே அநேகருக்கு ஆண்டவரை போதிக்கத்தக்கதாக ரகசியங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய வரியை குறித்து கத்தாவது இன்னும் அதிக அதிகமாக கட்டுதல் சமூகத்தை அநேக மக்களுக்கு நாங்கள் சொல்லத்தக்கதாக அவருடைய மகனை எடுத்து நீர் பயன்படுத்தி வருவதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து வர வேண்டிய எல்லா ஆண்டவரே கர்த்தாவே உறுப்பினர்களை கொண்டு வரும்படியாக வந்திருக்கிற எங்களை தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீர் ஆண்டவரை ஒழுங்குபடுத்தினீரே நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய நாம மையப்படும்படியாக 52 ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த வகுப்புகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தாவே இந்த 6வது வகுப்பு ஆசீர்வதத்திற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எடுத்து பயன்படுத்த இயேசு நாமத்திலே நல்ல பிதாவே ஆமென்.
அன்பான சகோதர சகோதரிகளே, தயவுசெய்து என்னுடைய செல்போனை சைலண்ட்லயோ அல்லது வைப்ரேஷன்லயோ வச்சுக்கோங்க. அதே போல நாங்கள் உங்களுக்கு உங்களிடத்துல ஒரு கார்டு கொடுத்தோம். தயவுசெய்து அந்த சப்ஜெக்டுடைய நேம் எழுதி முடிஞ்சுனா எழுதிக்கோங்க, அல்லது எத்தனாவது வகுப்பு அந்த தேதி மட்டும் நீங்க நல்லா எழுதிக்கிங்க. உங்களுக்கு அந்த அட்டை கிடைக்காதவங்க தயவுசெய்து அந்த அட்டையை நீங்க அடுத்த வாரத்தில் வாங்கிக்கோங்க. நாங்கள் இந்த வாரம் நாங்கள் கொண்டு வரல. மற்றபடி நீங்க சகோதர சகோதரிகள் நீங்க கொண்டு வராமல் இருந்தால் நீங்க வீட்டில் நீங்க அதை குறித்து கொள்ள முடியும். அன்பாக கேட்டுக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 52 வகுப்புகளும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா உள்ளதாக இருக்குமென நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நீங்கள் 52 வகுப்புகள் நாங்கள் முடித்த பிறகு நீங்கள் வேதத்தை பற்றிய முழு அந்த புதை பொருளையும் அறிந்தவர்களாக இருக்க முடியும், இருப்பீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இந்த 5 வகுப்புகளிலேயே நீங்கள் ஆழமான தேவனுடைய ரகசியங்களை அதில் மறைந்திருக்கிற அந்த விளக்கங்களையும் நீங்கள் வசனங்களின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இது மற்றவர்களுக்கு கிடைக்காத இந்த மேலான சிலாக்கியமானது இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு சிலராக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைக்கும் பொழுது நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து 52 வகுப்புகளும் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் பல வேலைகள் நிமித்தமாக பற்பல இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் கூட இந்த சனிக்கிழமை மாத்திரம் ஒரு 2 மணி நேரம் தயவுசெய்து நீங்கள் ஒதுக்கி வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் சென்ற வாரத்திலே இந்த 3 உலகங்களில் 2 உலகங்கள் குறித்து பார்த்தோம். இன்று 3வது உலகத்தை குறித்து நம்முடைய சகோதரர் வேதத்தினுடைய வசனின் மூலமாக இருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
தேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் வருவதாக. மீண்டுமாக தேவன் இந்த வாரத்திலும் நம்மளுக்கு வாய்ப்பு தந்து உங்கள் யாவரையும் சந்திக்கவும் தேவனுடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை குறித்து பேசவும் கேட்கவும் தேவன் கொடுத்த இந்த மகத்தான ஒரு வாய்ப்புக்காகவும் இந்த நேரத்தில் நான் ஒரு கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடமானது 3வது உலகம் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய தெய்வீக திட்டம் குறித்து நம்ம கடந்த 2 வாரங்களாக பார்த்துட்டு வரோம். மனிதனுக்கான கடவுளுடைய தெய்வீக திட்டம், அப்போ கடவுளுடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம பார்க்கும்போது 3 காலங்களை உள்ளடக்கின ஒரு திட்டமாக இருக்குது. அதில் 3 காலங்களையும் நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா 3 உலகங்களாக பிரிச்சிருக்கிறோம். 3 உலகங்கள் சொல்லும் போது முதல் உலகம், 2 உலகம், 3 உலகம். 3 உலகங்களுக்கும் ஒரு வானம் இருக்குது, பூமி இருக்கு. அப்படி இருக்கும்போது வானம் பூமி என்பதனுடைய அடையாள மொழியினுடைய அர்த்தம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வானம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி, பூமி என்பது கண்ணுக்கு தெரிகிற மனிதருடைய அரசாட்சி. அப்ப இதனுடைய அடையாள மொழி குறித்து நம்ம அது கூட தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சோம். அதுல முதலாம் உலகம் தேவன் ரொம்ப அருமையாக தேவன் சிருஷ்டித்தார். அந்த ஒரு உலகமானது மிகவும் ஆரம்பம் பார்க்கும் போது மனிதனை தேவனுடைய சாயலாக அவனை சிருஷ்டித்தார். ஆனால் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு சோதனையில் அவன் தோல்வி அடைந்ததனால் இன்றைக்கு வந்து தேவன் நன்மை தீமை அறியத்தக்க வாய்ப்புகளை இப்ப கொடுத்துட்டு வர்றார். அதுல வந்து தீமையின் அனுபவம் முதலாவதாகவும் நன்மையின் அனுபவம் எதிர்காலத்துக்குரியதாகவும் இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த முதல் இரண்டு உலகங்களையும் தேவன் வந்து தூதர்களுக்கு கீழ்ப்படுத்திருந்தாங்க. நம்ம பார்க்கணும், முதலாம் உலகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பாவத்தின் மூலம் தேவன் அந்த உலகத்தை ஜலப்பிள்ளத்தினாலே அழித்ததாக நம்ம பார்க்கணும். இரண்டாவது உலகம் போன வாரத்துல எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். நோவாவினுடைய மூன்று குமாரர் மூலம் இந்த உலகத்தில் ஜனங்கள் பரவினதாக நம்ம பார்த்தோம். எந்தெந்த மதங்கள் மூலம் எந்தெந்த சந்ததி இந்த உலகத்தில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்றது கூட நம்ம கண்டுபிடிச்சோம். தேவன் அது அவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் செய்திகள் நம்மளுக்கு அங்க வச்சிருக்கிறார். கவனமாக ஆராயும் போது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தொடர்ந்து தேவன் என்ன பண்ணாங்கன்னா, நோவாவுக்கு அப்புறம் ஒரு தனிப்பட்ட மனிதர்களிடம் தொடர்பு கொண்டு தன்னுடைய திட்டங்களை அவர் தெரிவித்தார். அதுல ரொம்ப முக்கியமானவர் யார் வர்றாருன்னா ஆபிரகாம். தேவன் தெரிந்து கொண்டார் தேவர்காமை ஆபிரகாமை தேவன் பல வகையில் சோதித்த பின்பு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை அவரிடத்திலே அவர் தேவன் ஒப்புவித்தார். அந்த உடன்படிக்கை தானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். நான் இதுக்கு வந்து யாரு சாட்சி வேண்டாம், நான் என் பேரில் நான் ஆணையிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னாங்க, உன்னுடைய சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரம் போலவும் பூமியின் கடற்கரை மணல் போல நான் ஆசீர்வதிப்பேன். அது மட்டும் இல்ல, உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் சகல ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னார். அப்போ அவருடைய சந்ததிக்குள்ளாக பூமியில் இருக்கிற அனைத்து கோடி ஜனங்களும் அவருக்குள்ளாக ஆசி அவருடைய சந்ததிக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்ற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவங்களுக்கே கொடுத்தார். அப்படி இருக்கும் போது ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த ரெண்டு சந்ததியும் ஆபிரகாமினுடைய வம்சமாக இருக்கும். அந்த ஆபிரகாமினுடைய வம்சத்துல அந்த ரெண்டு சந்ததியும் உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களாக இருப்பாங்க. அதுல கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய அரசாட்சியில வானத்தின் நட்சத்திரம் போல் சந்ததி இருப்பாங்க. பூமியில கண்ணுக்கு தெரியற மாதிரி மனிதர்களுடைய அரசாட்சியாக அங்க பூமிக்குரிய ஜனங்கள் இருப்பாங்க. அதுல வந்து நம்ம பார்த்தோம். அப்போ அந்த 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 காலங்களை நம்ம பார்க்கும் போது இந்த ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்ன இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவனுடைய முழு தெய்வீக திட்டமே அடங்கி இருக்கிறது கூட நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப அந்த ரெண்டு ஜனங்களை ரெண்டு வகுப்பாரை தேவன் தெரிந்து கொள்வதற்காக தான் ரெண்டு கால பகுதிகளே தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப பூமிக்குரிய ராஜாக்களாக முற்பிதாக்களை தேவன் முன்னறிந்தார். அவர்களை ஏற்கனவே அவர்களை தெரிவு செய்வதற்காக ஒரு கால பகுதி தேவன் எடுத்துக்கொண்டார். அதுதான் யூதர்களுடைய யுகம். தேவன் அந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கு பின்பு ஒரு குறிப்பிட்ட தேசத்தோடு மாத்திரம் தேவன் தொடர்பு பெற்றார். அது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்களா, ஆபிரகாமனுடைய சந்ததி, அவருடைய மாம்ச பிரகாரமான சந்ததி. அப்போ அது வந்து கிறிஸ்து வர வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இரண்டாவது பாகமாக இந்த இரண்டாம் உலகத்துல சுவிசேஷம் யுகம், இது இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய மூன்றாவது பாகம் கிறிஸ்தவர்கள் யுகம். அப்ப கிறிஸ்தவர்கள் கூட ஆபிரகாமினுடைய சந்ததியாக மாறுவதற்கு மாபெரும் வாய்ப்பு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரேலர் அல்லாத மற்ற ஜனங்கள் கூட ஆபிரகாமினுடைய சந்ததியாக வரலாம். ஆனா இவங்க எப்படின்னா பூமிக்குரிய ராஜாக்களாக இல்ல, மாறாக பரலோக ராஜாக்களாக கர்த்தர் இயேசுவோட கூட அவர்கள் ஆளுகை செய்கிற வாய்ப்பு யாருக்கு இருக்குதுன்னா அந்த மாம்சீக சந்ததி கூட இல்ல, மாறாக எங்கேயோ இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம கூட ஆபிரகாமினுடைய சந்ததியாக நம்ம எப்ப மாற முடியும் அப்படின்னா, கர்த்தராக இயேசு மேல் விசுவாசம் வச்சா நம்ம கூட யாராயிடுவோம், ஆபிரகாமினுடைய சந்ததி. அதான் அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி சொன்னாங்க, விசுவாச மார்க்கத்தார் யாவரோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து சொன்னாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரலோக வாய்ப்பு இன்றைக்கு உலக மனிதரும் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை மாறாது பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க தான் ஆபிரகாமினுடைய உண்மையான வாரிசாக மாற முடியும், பரலோகத்துக்குரிய சந்ததியாக மாற முடியும். அதான் நம்ம பார்த்தோம், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் ஆபிரகாமினிடத்தில் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்க முடியும்ன்ற அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இரண்டாம் இந்த ரெண்டு பாகங்களை தேவன் ஏன் தெரிந்து கொண்டாருங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த சுவிசேஷ யுகம், இந்த கிறிஸ்தவர் யுகம், இது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோடு மாத்திரம் கிறிஸ்தவர்களோடு மாத்திரம் தேவன் தொடர்பு வச்சிருக்கிறாரு. ஆனா முழு உலகத்தின் ஜனங்களோடு இப்ப தேவன் தொடர்பு வைக்கிறது இல்லை. அப்ப முழு உலகத்தின் ஜனங்களோட தொடர்பு எப்ப வைக்க போறாங்க அப்படின்னா அதுதான் மூன்றாம் உலகத்தில் ஜனங்கள் எல்லா தேவன் எவ்வளவு அந்தந்த காலங்களில் நேர்த்தியாக தேவன் செய்து கொண்டு வருகிறதே நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூன்றாம் உலகம் அது வந்து ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு உலகம். மூன்று உலகங்கள் பத்தி அப்போஸ்தலர் பேதுரு எவ்வளவு அழகா சொல்லியிருந்தார் இல்லைங்களா, பூர்வ அப்போது இருந்தது உலகம், இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும், அப்புறம் நீதி வாசம் செய்யும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் சொன்னார். அப்ப அந்த மூன்றாம் புதிய நீதி வாசம் செய்யக்கூடிய புதிய உலகத்துக்கு இன்னைக்கு நம்ம போகலாமா? கர்த்தராகிய இயேசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், ஜனங்களுக்கு எந்த வகையில உலகத்தின் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகமா இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி புதிய வானம் என்று சொல்லும் போது பழைய வானம் போயிடும் இல்லைங்களா, பதிய பழைய வானம் போயிட்டு புதிய வானம் வரும். புதிய வானம் என்று சொல்லும் போது வானம் சொல்லும் போது அதனுடைய ஆவிக்குரிய அடையாளம் உங்களுக்கு தெரியும், புதிய அப்படிங்கும் போது வேறொரு ஆவிக்குரிய அரசாட்சி வரும். அப்ப அந்த வேறொரு ஆவிக்குரிய அரசாட்சியில யாரு அரசாட்சி பண்ணுவாங்க, கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய சபையாகிய சரீரம். நீங்க கூட கேட்கலாம், என்ன சார் சபையாகிய சரீரம்னா, எந்த சபையாகிய சரீரம்? இன்னைக்கு வந்து உலகத்துல நம்ம கிறிஸ்தவர்கள் பிரிவுல 2000 வகை சபை இருக்க, அப்ப எது கர்த்தருடைய சபை? இது உங்களுடைய நியாயமான கேள்வியாக இருக்கும். ஆனா நம்ம எடுக்க போறோம், அந்த மூன்று வகுப்புகள் இருக்குது கிறிஸ்துவின் சபை, மூன்று பகுதிகளாக நம்ம பிரிச்சு படிக்கணும். எது அந்த உண்மையான சபை, அதை பத்தி நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவும் அவரோடு கூட அவருடைய சரீரமாகிய சபையும் அங்க கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய அரசாட்சி இல்ல. அப்ப பரலோக வாய்ப்பை பெறும் வானத்தின் நட்சத்திரம் போல் சந்ததி, அவர்களும் கர்த்தராகிய இயேசுவோடு கூட சேர்ந்து இந்த புதிய வானத்தின் கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய அரசாட்சியில் அவங்க இருப்பாங்க. அதே போல பூமியில யாருடைய அரசாட்சி, கண்ணுக்கு தெரிகிற மனிதருடைய அரசாட்சி யார் இருக்கும்னா, முற்பிதாக்களுடைய அரசாட்சி. ஏன்னா தேவன் வந்து அவர்களை ஏற்கனவே ரெடி பண்ணிக்கிறார். இப்ப கர்த்தராகிய இயேசு கூட அவருடைய சரீரமான சபை அரசாட்சி பண்ணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வசனம் படிக்கலாம், வெளிப்படுத்தல் 20:4-5. வெளிப்படுத்தின விசேஷம், அங்க சிங்காசனங்கள் போடப்பட்டன, சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம், இயேசு பற்றிய சாட்சி நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களாகவும் அப்புறம் மிருகத்தையாவது அதனுடைய சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்களுடைய கைகளிலாவது தங்களுடைய நெற்றிகளிலாவது தரிக்காமலும் இருந்தவர்களையும் நான் கண்டேன். இதெல்லாம் இன்னைக்கு நாம படிக்க போறதில்லை. ஏன்னா இயேசு பற்றிய சாட்சி என்ன, சிறைச்சேதம் என்பது என்ன, அப்புறம் மிருகம் அதனுடைய முத்திரை, இதெல்லாம் நம்ம வரும் காலங்களில் படிக்க போறோம். ஆனா இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட எவ்வளவு வருஷம், 1000 வருஷம் அரசாண்டதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ கர்த்தராக இயேசு கூட அரசாட்சி செய்கிற ஒரு வாய்ப்பு இந்த ஒரு ஜனங்களுக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க, 2 தீமோத்தேயு 2:12, 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட என்ன பண்ணும், அவரோட கூட பாடுகளை சகித்தமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அப்போ அதெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம படிக்க போறது இல்ல, பாடுகளை சகிக்கிறத பத்தி. ஆனா அவரோட கூட ஆளுகை செய்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது நீங்க பாருங்க. அப்போ இப்படி இருக்கும் போது கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய அரசாட்சியில கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய அவருக்கு அவர் அவர் நிமித்தம் சாட்சியாக உலகத்தில் வாழ்ந்து தகுதி பெற்ற ஜனங்கள் அவ்வளவு போது இன்னைக்கு. அப்போ அவர்களும் பூமியில யார் இருப்பாங்கன்னா, ஏன்னா பூமியில 4 தூண்கள் ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த 4 தூண்களிலும் யாருடைய அரசாட்சி வேணும்னா, மனிதர்களுடைய அரசாட்சி வேணும். ஏன்னா மனுஷங்களுக்கு கண்ணில் ஆட்கள் தெரியணும், அப்பதான் நம்ப முடியும் கவர்மெண்ட் இருக்குது, இது வந்து ரிலிஜனு, இது வந்து ஃபைனான்ஸ், இது வந்து சமுதாயம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியணும். அப்போ அந்த வகையில பார்க்கும்போது பூமியின் மேல் இந்த மூன்றாம் உலகத்தை கண்ணுக்கு தெரிகிற மனிதருடைய அரசாட்சி யார் மூலம் தேவன் பண்ண போறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள் மூலமாக. அப்ப பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள் ராஜாக்களாக இந்த உலகத்தில் தேவன் ஏற்கனவே தகுதி பண்ணி தயாராக வைத்திருக்கிறது. நம்ம போன வர பார்த்தோம் அதை பத்தி. நம்ம எங்க படிக்கிறோம்? சங்கீதம் 45:16. சங்கீதம் 45:16. பாத்தீங்களா, உமது 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 சொல்லும் போது அங்க யாரை குறிக்குதுன்னு படிச்சோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு பற்றி நம்ம படிச்சோம். அப்ப உமது பிதாக்களாக அவங்க இருக்கிறாங்க, ஆனா இப்ப எப்படி இருக்கிறாங்க? உமக்கு குமாரர்களாக வந்துருவாங்க. அப்ப கர்த்தராக இயேசு அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கும் போது கர்த்தராக இயேசுனுடைய அப்பாக்களா இருக்காங்க அவங்க. இப்ப அவங்க என்ன ஆயிடுவாங்க? ராஜ்யத்துல அவருடைய மகன்கள். ஏன்னா ஜீவன் கொடுக்கறதுனால அவர் அப்பாவாக படிக்க. இன்னொரு இடத்துல நம்ம படிக்கலாம் இந்த இந்த முற்பிதாக்களுடைய வாய்ப்பு பத்தி. லூக்கா 13:28-29. லூக்கா
13:28.
அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் வர்றாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆனா இவங்க எல்லாம் வந்து பரலோகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம போனவர் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். எங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு? எங்க இருக்கிறாங்க அவங்க? பரலோகத்தில் இல்ல, இந்த பூமியில நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு உயிர்த்திலிருந்து வருவாங்க. வரும்போது அவர்கள் எங்க இருப்பாங்க? இதே பூமியில ராஜாக்களாக இருப்பாங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு சாட்சி அந்த வருஷத்துக்கு. ஆமா, அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட யாரெல்லாம் வந்து பந்தி இருப்பார்கள்? கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அப்படின்னு என்னங்க? 4 திசைகளில் இருந்தோம். அப்போ உலகத்தின் எல்லா ஜனங்களும் யாரோட கூட வந்து சேருவாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் சந்திப்பார்கள். அப்ப உலகத்தின் ஜனங்கள் ஆபிரகாம் பரலோகத்தில் இருந்தாருன்னா அப்ப உலகத்தின் ஜனங்கள் கூட பரலோகத்தில் இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா? அப்ப மத்த உலகத்தின் அனைத்து ஜனங்களுக்கும் தேவன் எங்கதான் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு? இதே பூமியில தான் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அவங்களை வழிநடத்துவதற்காக ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் முற்பிதாக்களை தேவன் தெரிந்து கொண்டதாக நம்ம பாக்குறோம். அப்போ என்ன அருமையாக தேவன் அங்க சொல்லிட்டு, அப்ப பூமியின் அனைத்து கோடி ஜனங்களும் அங்க வந்து அவர்களோட கூட பந்தி இருப்பார்கள் சொல்லும் போது எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறாங்களா? அப்ப பந்திங்கிறது என்ன? தேவனுடைய சத்தியங்கள் இல்லைங்களா? ஏன்னா ஆதாரம் என்பது வேதாகமத்தில் அவருடைய சத்தியங்களே குறிக்கும். அப்போ அவர்கள் அவர்கள் மூலமாக நூலகத்துக்கு சத்தியம் போற. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம விவரமாக பின்னாடி நம்ம படிக்கலாம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி அல்லது இந்த மூன்றாம் உலகம் பற்றி, மூன்றாம் உலகத்துக்கு இன்னொரு பேர் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா? நம்முடைய கர்த்தர் இயேசு உலகத்தில் இருக்கும் போதே அவருடைய பிரசங்கம் எதை பற்றி இருந்தது? பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் பத்தி தான் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு. ஆனால் இன்றைக்கு சகோதர சகோதரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பொதுவாக இன்றைக்கு நம்ம கேட்கும் எத்தனையோ பிரசங்கங்கள் நம்ம கேட்கிறோம். எந்த ஒரு பிரசங்கங்களிலும் இந்த மூன்றாம் உலகம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் பத்தி நம்ம கேட்கிறோமா? அந்த மாதிரி கேட்கறதே இல்லை இல்லைங்களா? ஏன் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கேட்கறது இல்ல? ஆனா ஜபத்துல நம்ம சொல்லிட்டு 2000 வருஷமாக உம்முடைய ராஜ்யம் வருக. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அப்படி சொல்ல அப்படி நம்ம கேக்குறோமா பிரசங்கங்கள்? பொதுவாக அந்த மாதிரி கேக்குறதே இல்ல. அப்ப ஏன் அந்த மாதிரி கேக்குறது இல்ல அப்படின்னா, பொதுவான விசுவாசம் கருத்து என்னன்னா, நன்மை செய்தவர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் பரலோகத்துக்கும், மிச்ச அனைத்து ஜனங்களும் எங்க போயிடுவாரு? நரகத்துக்கே போயிடுவாரு. அதனால இந்த மூன்றாம் உலகம் தேவனுடைய ராஜ்யம் பத்தி அவங்களுக்கு விசுவாசமே இல்லை. அதனால வந்து இன்னைக்கு நம்ம இந்த பிரசங்கங்கள் கேட்கற முடியுறது இல்ல. ஆனாலும் இன்னைக்கு நம்ம கர்த்தராக இயேசுனுடைய வார்த்தையின்படி நம்ம பார்க்கும் போது அவருடைய வார்த்தை பரலோக ராஜ்யம் குறித்தானதாகவே இருந்தது. எவ்வளவு ஊமைகள் பேசினாரு தேவனுடைய ராஜ்யம் பத்தி? 39 ஊமைகள் பேசினாரு. அப்போ 39 ஊமைகளும் பரலோக ராஜ்யத்தை பற்றின 39 பார்வை. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலங்களில் படிக்க போறோம். ஒவ்வொரு ஊமைகளும் உண்மையான விளக்கங்கள் பத்தி நம்ம படிக்க போறோம். அப்படி இருக்கும்போது சரி, இப்படி இருக்கும்போது இந்த மூன்றாம் உலகத்தை பற்றி தான் தெளிவான ஒரு பார்வை இன்றைக்கு நம்ம கேட்கவே முடியறதில்லை. யாரும் பிரசங்கம் கூட பண்றது இல்ல. அப்போ வேதத்தில இருந்து அறிந்து கொள்வதற்கு கூட முற்படுறது இல்ல. ஏன்னா இன்றைக்கு அவங்கவுங்களோட ராஜ்யம் நடத்துறதுதான் பாக்குறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மதிப்பில எதிர்பார்ப்பு கூட இல்ல. எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை பாருங்க. நம்ம கிறிஸ்துவர்கள் இருக்கும் போது யாருடைய ராஜ்யத்துக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும்? கர்த்தருடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு காத்துட்டு இருக்கணும். ஆனா இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய சாம்ராஜ்யம் நடந்துருக்கிறதா பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தராக இயேசுனுடைய சாம்ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்க வேண்டும் சகோதரர்கள். அது மட்டும் இல்ல, அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபனமாகும் போது என்னெல்லாம் மாற்றங்கள் வரும், எப்படியெல்லாம் அந்த ராஜ்யம் உள்ள வரும், இந்த பூமியில வரும். அது மட்டும் இல்ல, எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் வரும், எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த கர்த்தராக இயேசுக்கு நம் ஏற்கனவே நம்ம படித்தபடி தேவன் அவருக்கு எவ்வளவு நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு வருஷம், 1000 வருஷம் இல்லைங்களா? ரொம்ப தெளிவா இருக்கு அவருக்கு. கர்த்தராக இயேசுனுடைய அரசாட்சி காலம் எவ்வளவு? 1000 ஆண்டு அரசாட்சி. மெசியாவினுடைய ஆட்சி 1000 வருட அரசாட்சி. ரொம்ப தெளிவா சொல்லு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 1000 வருட அரசாட்சி என்பது பரலோகத்துல தான், பூமியில கிடையாது அப்படின்றாங்க. ஆனா வசனங்கள் அந்த மாதிரி இருக்குதா? சாட்சி இருக்குதா நம்மளுக்கு? ஏன்னா வசனம் வைக்கணும் பக்கத்துல. என்ன பாயிண்ட் சொல்லிட்டா கூட வசனம் வைக்கணும். நீங்க வேணா வசனத்துல படிங்க, பரலோகத்துல அந்த ஆட்சி நடக்குதான். பரலோகத்துல என்றென்றைக்கும் அந்த ஆட்சி நடந்திருக்குது, புதுசா ஒண்ணும் வரப்போறது இல்ல. இன்று கூட யாருடைய அரசாட்சி தான் போயிட்டு இருக்கு, பரலோக ராஜ்யம் தான் போயிட்டு இருக்குது. பூமி மட்டும்தான் வேற கையில் இருக்குது. பிசாசுடைய கையில தேவன் அனுமதி கொடுத்துக்கிறாரு. மற்றபடி பிசாசு கையில கொடுத்திருந்தாலும் கூட ஒரு கண்ட்ரோல் யார் கையில தான் இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் இல்ல. அப்போ எந்த யாருடைய ராஜ்யம் தான் போயிருக்குது? இப்ப கூட தேவனுடைய ராஜ்யம் தான் போயிட்டு இருக்குது. ஆனா அவருடைய ராஜ்யம் எங்க இல்லை? இப்போ பூமியில இல்ல. அதனால உங்களுடைய ராஜ்யம் வருக, எங்க வரணும்? இந்த பூமிக்கும் வரணும். பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யறது போல இந்த பூமிக்கும் வரணும். அதுதான் நம்மளுடைய அனுதின ஜெபமாக இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யம் எப்படி வரும், இதுக்குள்ள எப்படி மாற்றங்கள் வரும், எப்படி ஜனங்களுக்கு விமோச்சனங்கள் வரும், எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு படிக்கலாம். அப்ப அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய காலம், கர்த்தராக இயேசுக்கு 1000 வருடம் தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த 1000 வருடத்துல கர்த்தர் என்ன பண்ண போறாங்க? நீதி வாசம் செய்யும் அந்த ஆட்சி அவர் நடத்த போறார். நீதி இருக்கும், நீதி நியாயமே இருக்கும். இன்னைக்கு நீதி நியாயமே கிடையாது. எங்க நம்ம எடுத்துட்டா கூட நம்ம கிட்ட கூட கிடையாது. சுத்தமா அவனுக்கு அதுக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. நீதி நியாயம் செய்யறதுன்னு இல்ல, தெரியாது. எப்படி செய்யணும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம விழுந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம பலவீனா பாதைகள் ஆயிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது நீதியான ஜனங்களாக இந்த உலகத்தை கர்த்தர் எப்படி மாற்ற போறார்? எவ்வளவு பாத்தீங்களா? அப்போ கண்டிப்பாக அதுக்கு வந்து அருமையான ஒரு திட்டம் பிளான் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு ஜனங்கள் எல்லாத்தையும் மாத்தி நீதி வாசம் செய்யும், அது மட்டும் இல்ல நீதி கற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக, நீதி செய்யக்கூடிய ஜனங்களாக எப்படி மாற்ற போறார்? அப்படி இருக்கும்போது இன்றைக்கு கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் வரணும்னு நீங்க எல்லாம் விரும்புறீங்களா? ஆமா, கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் நம்மளுக்கு வேணும். ஆனா கர்த்தருடைய ராஜ்யம் ஏன் வேணும்னு விரும்புறோம்? அது மட்டும் இல்ல, ஜனங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது இல்லைங்களா? நீதி அநியாயம், அநீதி அநியாயம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்க நம்ம யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? நம்பிட்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தர் வந்து ஆட்சி எடுக்கும் போது ஜனங்களுக்கு என்ன வரும்? விமோச்சனம். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விமோச்சனம். இது நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தெய்வீக திட்டம் எப்படி இருக்குதுங்கிறது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய யோசனை வேற, கடவுளுடைய யோசனை வேற. அப்ப நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த 1000 வருடத்துக்கு பாருங்க, இந்த 3 முழுகம் நீங்க பாக்கலாம். 3 முழுகத்துல 2 பாகமாக பிரிச்சிருக்கு இந்த படத்துல. இது ஒரு பாகம், அப்புறம் இது ஒரு பாகம். இந்த 1 முழுகம் வந்து முடியுது, 2 முழுகம் கூட வந்து முடியுது, ஆனா 3 முழுகம் முடியுதே கிடையாது. 3 முழுகத்துக்கு என்றென்றும் முடிவில்லை. ஆனா அதுல 1000 வருட மனசாட்சி கூட என்ன இருக்குது? ஒரு முடிவு இருக்குது. ஆனால் அதற்கு பின்பு வரக்கூடிய காலங்களுக்கு அது முடிவே இல்லை. அப்ப 3 முழுகத்துக்கு முடிவே இல்லைன்றது இந்த சாப்டர் நம்ம காமிக்கிறதுக்கல வசனம் இருக்குதானா? எல்லா வசனம் நம்ம காமிக்க போறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த 1000 வருட அரசாட்சி வேணாலும் கூட எடுத்துக்கலாம். 1000 வருட அரசாட்சியில கூட வந்து எத்தனை பாகம் இருக்குது இங்க பார்த்தா தெரியுதுங்களா? 1000 வருட மனசாட்சி இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல 2 பாகம் இருக்குது பாருங்க. இது ஒரு பாகம், அப்புறம் இது ஒரு பாகம், இது ஒரு பாகம், இது ஒரு பாகம். 1000 ஆண்டு அரசாட்சிய எவ்வளவா பிரிச்சிருக்குது? 2 பிரிச்சிருக்குது, நீங்க கவனிக்கணும். அப்போ இது என்ன விஷயம்? இதெல்லாம் நம்ம வசனம் வச்சு படிக்கலாம். இப்ப பார்க்கும் போது கர்த்தனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி ஸ்டார்ட் ஆகும்?
இன்றைக்கு பாருங்க முதலாம் உலகம் முடிஞ்சு பாருங்க. நோபாவினுடைய நாட்களில் அவருக்கு 600 வயது, 2 மாதம் 17 தேதி அன்னைக்கு வந்து ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு முதலாம் உலகம் க்ளோஸ், அப்புறம் இரண்டாம் உலகம் எந்த பாயிண்ட்ல அது க்ளோஸ் ஆச்சோ அந்த பாயிண்ட்ல அது ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்தின் எல்லா ஜனங்களையும் செத்த பின்பு அந்த உலகம் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி இந்த இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப இந்த இரண்டாம் உலகம் வந்து முடிஞ்சு அங்கிருந்து மூன்றாம் உலகம் ஸ்டார்ட் ஆகுமா? அப்படி தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா இரண்டாம் உலகம் பாருங்க இங்க வந்து முடியுது இந்த படத்துல, ஆனா மூன்றாம் உலகம் எங்க ஸ்டார்ட் ஆகுது கவனிங்க, இரண்டாம் உலகத்துக்குள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இரண்டாம் உலகம் இங்க வந்து முடியுது, ஆனா மூன்றாம் உலகம் இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுங்களா அதுதான் அந்த முதல் பாகம், 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முதல் பாகம். அப்போ ரெண்டு உலகமும் என்ன இருக்குதுங்க, மிக்ஸா இருக்குது. அப்ப ரெண்டு உலகம் என்ன உலகம், இரண்டாம் உலகம் கொடுக்குது, அதே டைம்ல மூன்றாம் உலகம் கொடுக்கு. ரெண்டாம் உலகம் யாருடைய உலகம், பிசாசுடைய உலகம். மூன்றாம் உலகம் யாருடைய உலகம், ஜீசஸுடைய உலகம். சரிங்களா, அப்படி இருக்கும்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிட்டு ஒரு கவர்மெண்ட் போட்டிருந்தா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, குழப்பமா இருக்கு. என்னதான் போயிட்டுக்குதுன்னே தெரியாது. கர்த்தர் இயேசு ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, பிசாசு அந்த ஆசீர்வாதங்களை கெடுப்பாரு. அப்ப ரெண்டுமே மிக்சிங் இருக்குது, இது சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இதை பத்தி நம்ம வசனங்களில ரொம்ப தெளிவாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பமே வந்து ஜனங்களுக்கு விமோசனம் தரக்கூடிய காலங்களாக நாம் எதிர்பார்க்க முடியாது. 1000 வருட அரசாட்சியினுடைய ஆரம்பம் கர்த்தர் ராஜ்யம் கையில் எடுக்கும் போது, அந்த நாள் அவர் கையில் அந்த பவர் அவர் கையில் தேவன் கொடுக்கும் போது உடனடியான விமோசனம். உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம், இன்றைக்கு இந்த உலகம் முடிஞ்சு நாளைக்கு எல்லா ஜனங்களுக்கும் விமோசனம் வர வைக்க முடியுமா? அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அப்ப இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் கூட முடிஞ்சளவு நான் எளிமையா சொல்ல பாக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட்டுங்க கூட நீங்க பின்னாடி கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு, அதாவது விமோசன காலமாக அது இருக்காமல் கர்த்தருடைய 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்னா, முதலாவது இரண்டாம் உலகத்தை என்ன பண்ணும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாதான் என்ன பண்ண முடியும், மூன்றாம் உலகம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அப்ப அப்படி இருக்கும் போது கர்த்தரே இயேசு அதை பத்தி எங்க பேசியிருக்காருன்னா, அவருடைய சீஷர்கள் அவர் இடத்துல கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் போது இதுல ஒரு அடையாளம் கொடுக்கிறார். மத்தேயு 24:21 இதுவரைக்கும் சம்பவித்திராது, இனி இதுவரைக்கும் அந்த மாதிரி உபத்திரவம் இல்ல, இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி நடக்காது. அப்படிப்பட்டதான ஒரு மகா பெரிய உபத்திரவ காலம் இந்த பூமியின் மேல் இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாரு. ஆனா இதனுடைய வார்த்தையினுடைய ஆழங்கள் நம்ம ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். அப்ப இந்த உலகத்துக்கு நீ என்ன ஒரு காலம் வருதுன்னா, ஒரு பயங்கரமான ஆபத்து காலம் வரப்போகுது. அப்ப கர்த்தருடைய 2வது வருகை என்பது உடனடியான விமோசனம் இல்ல, மாறாக ஜனங்களுக்கு பயங்கரமான கஷ்ட காலம் இருக்கும், கழுத்து குடி இருக்கும். இந்த 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 வசனத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம், அது இது வரைக்கும் சம்பவிக்கல, இதுக்கு மேலேயும் இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த காலம். அப்ப இது வரைக்கும் சில உபத்திரவ காலங்கள் இந்த பூமியில நடந்திருக்கு. உதாரணமா முதலாம் உலக போர் நடந்துச்சு, 1 கோடி பேர் செத்துட்டாங்க. அதே போல 2வது உலக போர் கூட வந்துருச்சு, அதுல 1,25,00,000 பேர் செத்துட்டாங்க. இப்போ இன்னொரு போருக்காக கூட காத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு 90 to 100 போர்கள் நடந்து முடிஞ்சாச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்த்தா இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது, இனிமேல் அதுக்கு மேல இல்ல அப்படின்னு. அவள் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் பிரச்சனைகள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த மாதிரி இந்த அவருடைய ஆட்சியில இந்த முதல் பாகத்தை உபத்திரவ காலமாக தேவன் கர்த்தராக யோசிச்சு வச்சிருக்கிறாங்க? ஏன் முதலாம் உலகம் அவருடைய அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முதல் பாகம் ஏன் இந்த மகா உபத்திரவ காலமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த 2வது உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப இது யாருடைய கையில் இருக்குது? இப்போ பிசாசுடைய கையில் இருக்குது. அப்ப கர்த்தருடைய நாள் வந்த கூட பிசாசு கொண்டு போய் அப்படியே ஒப்படைச்சிட்டு வரா, சார் உங்க டைம் ஆயிடுச்சு நீங்க எடுத்துக்கோங்க, நான் போதும் நான் அந்த பக்கம் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா? பிசாசு, பிசாசுக்கு அப்படி புத்தி இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா பிசாசு பத்தி நம்ம படிக்க போறோம், பிசாசு எப்படிப்பட்டவன், எப்படி தேவன் சிருஷ்டி பண்ணாரு, அவன் எப்படி பிசாசாக மாறிட்டான், இன்னைக்கு அவனுடைய வேலைகள் என்ன, எப்படி ஜனங்களை வஞ்சனை பண்ணிட்டு இருக்கிறான், ஏன் உலகம் ஏன் இவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்குது, என்னெல்லாம் மெத்தட் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுடைய அழிவு என்ன, எல்லாம் நம்ம படிக்க போறோம். அப்படி இருக்கும்போது பிசாசு தானாகவே முன் வந்து ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். மனுஷங்களே கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறானு, நாக்காளி விட மாட்டேங்கிறானு. இல்லைங்களா, செத்து போற கண்டிஷனாக இருந்தாலும் கூட நாக்காளி விடுறது, செத்து போனதான் இதுக்கு ஒன்று போதைக்கிறாங்க. அது எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க, அதை விட நல்ல சூப்பராக கவர்மெண்ட் பண்றதுக்கு. ஆனா நடக்க முடியுது இல்ல, உட்கார முடியுது, அந்த ஆளுக்கு நாக்காளியை மட்டும் விட மாட்டேன்றாங்க. அப்ப மனுஷங்களுக்கு இவ்வளவு ஒரு புத்தி இருக்கும் போது பிசாசு இவ்வளவு பெரிய பவர் விடுவானா, விடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அது என்ன பண்ணும், அந்த பவரை அவகிட்ட இருந்து என்ன பண்ணணும், கொடுங்கணும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப பிசாசுடைய கையில இருந்து பவர் வந்து கர்த்தருடைய கைக்கு அவர் அதை பிடுங்கணும். ஏன்னா ஏதேனும் தோட்டத்துல அந்த பவர் தேவன் கொடுத்தாரா, நீ வச்சு நடத்துக்காப்பான்னு பிடுங்கிட்டு அவன் தேவன் பேசாம இருந்தாங்க அவ்வளவு. அப்ப அவனா தான் அந்த பவர் வந்து எடுத்துக்கொண்டான். இப்போ தேவன் என்ன பண்ணுவாரு, நாட்கள் வரும்போது அந்த பவர் பிசாசு கையிலிருந்து தன்னுடைய கைக்கு அவர் வலுக்கட்டாயமா பிடுங்கிடுவாரு. அப்ப அதை பத்தி கர்த்தராக இயேசு சொல்லும் போது ஊமை பாணியில பேசிக்கிறார், கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு 22:29. இங்க ஒரு ஊமை பாணி கர்த்தர் இயேசு பேசுகிறார். என்ன அருமையான பாணி இல்லைங்களா, எப்படி பேசிக்கிறாரு, கர்த்தர் சொல்றாங்க அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருத்தன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும் கேக்குறாரு. அப்போ இங்க ஒரு ஒரு திருடனுக்கு கம்பாரிசன் ஆகுதுங்க. அப்போ ஒரு ஒரு வீட்டுல போய் திருடணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, போனோடனே நேரம் பீரா உடைச்சு பொருள் எடுக்க முடியுமா, முதல்ல என்ன பண்றானுங்க, எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா முதல்ல வீட்டு அங்க யார் கதவை திறக்கிறாங்களோ அவங்கள வந்து கொஞ்சம் மனசாட்சி உள்ளவனுக்கு சாகடிக்கிறது இல்ல, சேர்ல உட்கார வச்சு கட்டி வைக்கிறாங்க. ஈவிரக்கம் இல்லாதவன் முதல்ல அவங்கள காலி பண்ணிட்டு தான் திருட முடியும், ஏன்னா அவங்கள வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாங்க பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுல புகுந்து எப்படி கொள்ளையடிக்க முடியும். அப்ப பலவான்ன்றது இங்க யாரு, பிசாசு. அவனுடைய வீடுன்றது எது குறிக்குது, இந்த பூலோகம். அவனுடைய உடைமைகள் என்பது என்ன, அந்த நான்கு தூண்கள், மதம், அதாவது அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம். இந்த நான்கு தூண்கள் தான் அவனுடைய சொத்து வச்சு இந்த உலகத்தை அவன் நடத்திட்டு இருக்கிறான். அப்போ இந்த இந்த விஷயங்களை இப்படி இப்படிதான் கர்த்தரா இயேசு ஊமை பாணியில என்ன அருமையா பேசிக்கிறார். அப்ப முதல்ல யார கட்டணும், விசாச கட்டணும். விசாசு கையில இருந்த பவர் கர்த்தர் கைக்கே கொண்டு வரணும். ஆனா இதுக்கு வந்து கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் போதும் இல்லைங்களா, ஒரு நொடி பொழுது போதும், சாத்தான சாம்பல் பண்ணிடலாம். அது வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவருடைய தெய்வீக திட்டத்துல அந்த மாதிரி கிடையாது, தேவன் அப்படி பண்றது இல்ல. அப்படி செஞ்சிருந்தா நான் அப்படி செய்ய அப்படி செய்யற மாதிரி என்னன்னா இங்கேயே பண்ணிட்டு இருப்பாரு, எங்கேங்க ஏதன் தொழிலே அவர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எதுக்காக இவ்வளவு காலம் ஊட்டி வச்சிருக்கிறாரு, அப்ப நம்ம யோசிச்சுப்போம், அதெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும் போது பிசாச வந்து ஒரு ஒரு நொடியில் அழிச்சிட்டே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிசாசு எங்கிருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான், பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களும் அங்கங்க இப்ப ஆகாயத்துல தொங்கிட்டு இந்த பூமியினுடைய அட்மாஸ்பியர்ல அவங்க வந்து இருந்து கொண்டு ஜனங்களை எல்லா வஞ்சனை தீமையான காரியங்களை செய்ய வச்சிருக்கிறாங்க. அப்ப பிசாச வந்து அழிச்சிட்டாருன்னு கர்த்தர் வந்து அழிச்சு அடுத்த நாள் வந்து ஜனங்க தெரிஞ்சுக்கவனுங்களா, இன்னைக்கு வந்து பிசாசுக்கு சொல்லித்தர அளவுக்கு ஆகிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மாஸ்டர் ஆயிட்டுக்கிறாங்க மனுஷனுக்கு இல்லைங்களா. இன்னைக்கு வந்து ஒரு பாம்பு வச்சா 3000 பேர் 5000 பேர் அழிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும், அதனுடைய பவர் என்னங்கிறது தெரியும். அவ்வளவு தீமை கத்துட்டு இருக்கிறாங்க இப்போ. அப்ப இன்னைக்கு சாத்தானே தேவையில்லை, இன்னைக்கு வந்து மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறானுங்க, எல்லாம் சாத்தானா இருக்கிறானுங்க, எல்லாம் பயங்கர பேருங்களே. ஏன்னா யோசனைகள், எண்ணங்கள், அவங்களுடைய ஆசைகள், இச்சைகள் எல்லாம் பார்த்தா பிசாசுக்கு மேல இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அங்க பிசாச சாமலாக்குறதுல எந்த விதமான லாபமே கிடையாது. அப்ப முதல்ல எங்க கை வைக்கணும், பிசாசுகிட்ட கை வைக்காம அவனுடைய உடைமைகளில் கை வைக்கணும். அப்போ அந்த நான்கு உடைமைகளில் கர்த்தரா இயேசு அவர் வந்து கை வைக்கணும். அப்போ ஒரு நிமிஷத்துல அவர் செஞ்சு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல எந்த லாபமே கிடையாது. அப்ப அடுத்த வந்து நம்ம எல்லாருமே பரிபூர்ண மக்கள் ஆயிடுவோமா, ஆமா. ஏன்னா என்ன என்ன இருக்குது, 6000 வருஷமா வியாதி, பாவ வியாதி உள்ள புறையோடி போய் கிடக்குது, நம்மளுடைய பிளட்டே பாவ பிளட் ஆயிட்டு இருக்குது. அப்போ சாத்தா நாளைக்கு எங்கேயோ பிரச்சனைக்கு எங்கேயோ போய் பண்ணாக்கா சரியாகுமா? எங்க பொண்ணு இருக்குது அங்கதான் செட் பண்ணும், சரி பண்ணும் இல்லைங்களா? இப்ப பொண்ணு இருக்குதுன்னா நல்லா குறைச்சி வச்சு நல்லா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா பொண்ணுக்கு எப்படி மருந்து போடுறாங்க பாத்தீங்களா? அப்படியா ஐயோ வலிக்குதா மேலாத பிறக்க மாட்டாங்க, போனா இழுத்துருவாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பண்ணி அதுக்குள்ள மருந்து போடாதான் அது சரியாகும். அப்ப அந்த மாதிரி எங்க பொண்ணு இருக்குது அங்கதான் மருந்து போகணும். அப்போ இந்த பூமியில் கூடிய அமைப்புகளில் ப்ராப்ளம் இருக்குது. அப்ப கர்த்தராக இயேசு எப்படி பண்ண போறாங்கன்னா, பிசாசு கிட்ட இருந்து பவர் எப்படி கையில் எடுக்கிறாருன்னா அது இப்படிதான் எடுக்கிறார். அப்போ இன்ஸ்டண்டா இல்ல, ஒரு நொடி பொழுது இல்ல, மாறாக ஒரு காலப்பகுதியை எடுத்துக்கொள்கிறார். அந்த காலப்பகுதி தான் இந்த காலப்பகுதி. ஆயிரம் ஆண்டு அரசாட்சியினுடைய முதல் பாகமே இந்த பிசாசு கையில் இருக்கிற அரசாட்சி கொடுங்கிறது. இது கொஞ்சம் கம்மி காலம், ஆனா ஆசீர்வாத காலம் அதை தொடர்ந்து வரும்போது அது கொஞ்சம் பெரிய காலமாக இருக்கு, ஆயிரம் வருடத்துக்குள்ள. அப்ப இதெல்லாம் நம்ம காலக்கணக்கு சப்ஜெக்ட் கூட எடுக்க போறோம், காலக்கணக்குலாம் எப்படி தேவன் வச்சிருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க கர்த்தருடைய நாள் பத்தி நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம விமோசனமாக இருக்கும் நம்ம நினைச்சிருந்தா வசனத்தில் எப்படி சொல்றதுன்னா, ஆமோஸ் தீர்க்கு தரிசனம் 5:18 பாத்தீங்களா, கர்த்தருடைய நாளை விரும்புவதற்கு என்ன ஐயோன்னு என்னங்க டேஞ்சர், அது ரொம்ப ஆபத்து காலம். அப்புறம் அப்புறம் அப்ப கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னா அது ஒரு ஆபத்து காலமாக இருக்கும். அது விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அப்ப அந்த நாள் வந்து வெளிச்சமாக இராமல் அது அந்தகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, எப்படி இருக்கும், சிங்கத்துக்கு தப்புனவன் சிங்கத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டு கரடி முன்னாடி நின்னா எப்படி இருக்கும்? அப்ப கரடி கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுல வந்து கை வச்சா இதுதான் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கும் போது அங்க பாம்பு கடிச்சது போலன்னு என்ன என்னங்க இதெல்லாம் என்ன? ஆமா பாரு, சிங்கம் கரடி பாம்பு வீடு இதெல்லாம் வந்து நேரடி அர்த்தமா? அப்படி இல்ல, இதெல்லாம் அடையாளம் மூலம் என்ன தீர்க்க தரிசனங்கள் நம்ம படிக்க போறோம். அப்ப சிங்கம்னா என்ன, கரடின்றது என்ன, பாம்புன்றது என்ன, வீடுன்றது என்ன, எல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதை பத்தி நம்ம இதை தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள்ல படிக்க போறோம். 5 உலக பேரரசு என்கிற தலைப்புல இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முழு விளக்கங்கள் பாக்குறேன். ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது கர்த்தரா இயேசுனுடைய நாள் ஜனங்களுக்கு எடுத்த உடனே ஆசீர்வாதமாக இருக்காது, மாறாகாது, ஒரு ஆபத்து காலமாக அது இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு தீர்க்க தரிசனம் படிக்கலாம், ஏசாயா 34:1. அப்ப இங்க பார்க்கும் போது இந்த ஒரு கர்த்தருடைய நாள் பத்தி நம்ம எப்படி படிக்கிறோம், அது ரொம்ப பயங்கரமா இருக்கும், எக்கச்சக்கமான சாவுகள் ஏற்படும், அதை புதைக்கிறது கூட ஆள் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல படிக்கும்போது யோவேல் தீர்க்க தரிசனம் பேசும்போது 2:2 யோவேல் 2:2. கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட நாள் அது, இருளும் அந்தகாரமுமான நாள். அப்படின்னா கும்மிருட்டாயிருமா உலகம், இதெல்லாம் நேரடி அர்த்தமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்ல, அது மப்பும் மந்தாரமுமான நாள் அப்படின்னு என்னங்க, மப்பும் மந்தாரம் என்ன, இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப சிம்பிள், டே ஆஃப் கிளவுட்ஸ். அப்போ ஆமா, மேகம் சூழ்ந்த நாள், மேகம் சூழ்ந்த நாள் அப்படின்னா மேகம்னா இப்போ மேகம் அன்னைக்குதான் வருமா, இப்ப எல்லாம் வருது இல்லையா, மேகம் எக்காலத்திலயும் இருக்குது. அப்ப மேகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் என்ன விஷயம்? இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது ரொம்ப பயங்கரமான ஒரு நாள் அப்படிங்கறத நம்ம கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தையில நம்ம படிக்கலாம். அதாவது லூக்கா 21:26 இந்த உபத்திரவ காலம் பத்தி.
பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இதயம் சோர்ந்து போகும்.
ஆமா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் போது பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், சோர்ந்து போயிடுவாங்க. அந்த ஆபத்துக்கு ஆபத்தினால நினைச்சு அவர்கள் சோர்ந்து போகக்கூடிய மனசெல்லாம் சோர்ந்து போயிடும். சோர்ந்து போறது எப்படி இருப்பாங்க ஜனங்க, யோசிச்சு பாருங்க. எந்த வேலை செய்ய முடியுமா? சோர்ந்து போய் நம்ம சோர்ந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிட முடியுமா? நல்லா வந்து வெளியில சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுமா? மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். கர்த்தரே சொல்றோம், அவ வானத்தின் சத்துவங்கள் சொல்லும் போது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களா, வானத்தின் சத்துவங்கள் எதை குறிக்கிறாரு? பிசாசுடைய அரசாட்சி முறை, வானத்தின் சத்துவங்கள் அங்க அசைக்கப்படும். அப்ப பூமியின் மேல ஆபத்து இருக்குங்கிற. அப்ப இது எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லும் போது இன்னைக்கு நம்ம உலகத்துல எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து மக்கள் அது ஏன் பாதிக்குதுன்னா, உதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்ப ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சம்பளத்துக்கு தான் அவங்க போராடுறாங்க. ஆனா யாரோ பாதிக்கும், அது மக்களே அது பாதிக்குது. இப்ப உதாரணமா பஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு பாதிக்கும்? ஆமா, கடைக்காரங்க எல்லாம் அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக சாத்திடுவாங்க, யாரு பாதிக்கும்? ஆமா, டாக்டருங்க எல்லாம் அவங்களுடைய சம்பளத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டாங்க. அப்போ நீங்க யாரு போரிட்டாலும் கூட, யாரு போராட்டம் பண்ணிட்டா கூட, அது யார்தான் பாதிக்கும்? அப்ப மக்களுக்கு அது பெரிய பாதிப்பு. அது மாதிரிதான் கர்த்தரே இயேசு கூட பிசாசு கையில இருந்து அந்த ராஜ்யத்தை தன்னுடைய கைக்கு மாற்றும் போது அதுல யாருக்கு கூட பாதிப்பு இருக்கும்? மக்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பாக இருக்கும். அதான் சொல்றாரு, ஏனெனில் அது மகா உபத்திரவ காலமாக இருக்கும், ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கரப்ஷனு எல்லா அநீதி அநியாயம் எல்லாம் எடுக்கணும்னா இது சாதாரணமா எடுக்க முடியுங்களா? அது முடியவே முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் மகா உபத்திரவத்தின் காலத்தை கர்த்தராக இயேசு முன்னாடி வச்சிருக்கிறார். ஏனெனில் சாத்தான் கீழ் இருக்கும் அந்த ஆட்சி அமைப்புகள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும், உலகத்திலே இருக்கவே கூடாது. அதுக்காகத்தான் இதை வந்து ஒரு உபத்திரவ காலமாக சொல்லிக்கிறார். அப்போ சிலர் பேதர் சொல்லும் போது இந்த உலகத்தின் முடிவு பத்தி எப்படி சொன்னாங்க? ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம், ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம், ஆமா அதனால தான் சொன்னார், இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது, வானங்கள் என்பது என்ன, நேரடி அர்த்தமா இல்ல? பூமி என்பது அடையாள மொழி. அப்ப வானம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய அரசாட்சி, பூமி என்பது கண்ணுக்கு தெரிகிற மனிதருடைய அரசாட்சி, ரெண்டுமே அடையாள மொழி இருக்கும் போது, அப்ப அக்னி என்பது கூட என்னவா தான் இருக்கணும், அது கூட அடையாள மொழியா தான் இருக்கும். அப்ப அதை மட்டும் நம்ம நேரடியாக எடுக்க முடியுங்களா? அப்ப நெருப்பு நேரடியாக வந்து எல்லாம் சாம்பல் பண்ணிடுமா உலகத்தை? அப்படி நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அக்னி என்பது ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, இந்த பிசாசுடைய ஆட்சேபிப்புகள் நிரந்தரமான அழிவு ஏற்படுத்துறது. எப்படி நெருப்புக்குள்ள ஒரு பொருள் போட்டா ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? பண்ணவே முடியாது. இப்ப சில பொருள்கள் வந்து சில சென்ட்ரல் டிகிரிஸ் கொடுத்தா தான் அது அழியும். அப்ப அந்த மாதிரி சென்ட்ரல் டிகிரிஸ் கொடுத்து அழிக்கும் அழிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம எடுக்க முடியுமா? இப்ப பணம் ஒரு கட்டை சாம்பலாகி போச்சு, எடுக்க முடியுமா? தண்ணிக்குள்ள போட்டா எடுக்கலாம், அன்னைக்குல போட எடுத்து எப்படியோ பேசிட்டு, ஆனா நெருப்புல போட எடுக்க முடியாது. அதான் இங்க வந்து அடையாள மொழி ரொம்ப அருமையா இருக்குது. அக்னி என்பது நிரந்தரமான அழிவை குறிக்குது. ஆமா, நிரந்தரமான அழிவை குறிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ சாத்தானுடைய ஆட்சி அமைப்புகள் முழுமையும் மற்றும் நிரந்தரமான அழிவு. ஆட்சி அமைப்புகள் இந்த உலகத்தில் இனிமேல் வரவே வராது. இனி கர்த்தரே இயேசு ராஜ்யம் கையில போயிடுச்சுன்னா மீண்டும் என்னைக்காவது பிசாசுக்கு வருமா? வாய்ப்பு இதோட முடிஞ்சவங்களுக்கு. அப்ப மக்களுக்கு ஏற்படுகிற தீமை அனுபவம் ஆதாமுடைய வீழ்ச்சியிலிருந்து கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகிற வரைக்கும் தான், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்றென்றும் அவனுடைய ராஜ்யம் இருக்கவே இருக்காது. அதான் அக்னிக்கிரியாக வைக்கப்படுகிறதுன்னு சொன்னார். அப்ப இதை பத்தி நம்ம வேறொரு இடத்துல எப்படி படிக்கிறோம்? ஏசாயா 24:19-20, ஏசாயா 24:10, தேசம் நொறுங்கவே நொறுங்கும். அப்படின்னா தேசமே எந்த தேசம்? தமிழ்ல தேசம் போட்டுக்கிறாங்க, ஆனா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எர்த், இந்த பூமி தான். இந்த பூமியில கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களுடைய அரசாட்சி முறை, பூமி நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். அது எப்படி அசையும், எப்படி முறியும், எப்படி நொறுங்கும் அப்படின்னா, கம்பாரிசன் கொடுக்கிறாரு யாருக்கு, வெறித்தவனே போல அதை தள்ளாடி அப்புறம் ஒரு குடிலை போல பேருக்கு போடப்படும், இனி அது வரவே வராது சொன்னார். அப்போ இந்த பிசாசுடைய ஆட்சேபிப்பு இருக்கிறதுக்கு கம்பாரிசன் எப்படி கொடுக்கிறாருன்னா, ஏன்னா பரலோகத்தின் விஷயங்கள் இதெல்லாம் வேதகம் என்பது என்னங்க, பரலோகத்தின் சமாச்சாரம் இல்ல எல்லா செய்திகளும் இப்ப பூமியில் இருக்கிற நம்ம பூமியின் மக்கள். அப்ப பரலோகத்தின் செய்தி நம்மளுக்கு சொல்லும் போது அவ்வளவு சீக்கிரம் புரியாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்ன பண்ணும், உலகத்தின் சில எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கணும் இல்லைங்களா, உலகத்தில் நடக்கிற சில உதாரணங்கள் சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கணும். அப்படி சொன்னாலும் கூட நம்மளுக்கு அநேக முறை புரியுது இல்ல. வேதகமத்தில் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிறார் தேவன், எவ்வளவோ சிம்பிள் பண்ணி கொடுத்துக்கிறார் புரிஞ்சுக்கிறதுக்காக, அப்ப கூட என்ன பண்ண முடியுது இல்ல, புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை வேணும் இந்த காலத்துல, இந்த கிறிஸ்தவர் யுகத்துல தேவனுடைய பரிசுத்த ஆவி இருக்கும் போது அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அது இல்லைன்னா ஜென்ம ஆவியில் இருக்கும் போது இது புரியவே புரியாது. அப்ப தேவனுடைய கிருபை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் போது அங்க வெறித்தவனே போல தள்ளாடி சொல்லும் போது அப்ப நம்மளுக்கு குடிகாரன் தெரியுமா தெரியாதுங்களா, குடிகாரன் நம்ம பார்த்திருக்கணுமா இல்லையா, பார்த்திருக்கிறோம். குடிகாரனுங்களை எப்படி பண்றானுங்க, முதல்ல உள்ள போற நேரம் டாஸ்மேக் உள்ள போறாங்க, போன உடனே வந்து அவர் ஓடிக்கிறாரு, அவர் ஓடிச்சு காசு அப்பயோ கடகாலும் அரண் குடிச்சிடறாரு, குடிச்சோடனே அவங்க கீழ் விழுந்துறாரு மாட்டார். அப்ப கொஞ்ச நேரம் குடிச்சு குடிச்சோடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கூடவே சைட்ல கொஞ்சம் காரமான பொருள் எல்லாம் வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ஜீவம் ஏறும். அப்போ அது கொஞ்சம் காரத்தை போட்டு சாப்பிடுவாங்க, நம்ம வாங்கி வாயை கூட வைக்க முடியாது, வயிறெல்லாம் சரி கபாக்கா அதான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி சாப்பிடறேன், இது சாப்பிடல அது கூட ரெண்டு மிக்ஸ் தான். அப்புறம் குடிக்கிறாரு, குடிச்சு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அப்படியே, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சுங்க வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாம் காசு எல்லாம் கொடுத்துட்டாரு ரிட்டர்ன் கால் கடையிலிருந்து வெளியே வைக்கும் போது அப்படியே வருவார், நிதான ஓரளவுக்கு நிதானம் வருவார். அப்புறம் ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அப்புறம் அப்படியே கொஞ்சம் இப்படியும், அப்புறம் இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டே வருவார். வரும்போது ஆப்போசிட்ல வர்றவங்களை பார்த்து இவன் நினைச்சுக்கிறாரு, இவனுக்கு எல்லாம் என்ன குடிச்சு அப்படின்னு நினைச்சேன், குடிக்கானுங்க அப்படிச்சா ஆப்போசிட்ல வர நடந்து வர்றாங்க, இவன் தான் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனா வந்து அவன் நினைக்கிறான் அவனுடைய பார்வைக்கு இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வர்றான், பஸ்காரன் கூட சரியா ஓட மாட்டேங்கிறான், பைக்காரன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு வரான் அவருக்கு, அவனு திட்டிட்டு இருப்பான் கவனிச்சிங்களா. ஆமா, அப்போ அப்படி இப்படி அப்படி இப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் இந்த கடைசியில் அந்த பக்கம் வைப்பா, புளி புளி இப்ப புளி வரும் போது நம்ம குளியில கால் வைப்போம்ல, அது நேரான நேரத்துல கூட அப்படி வைப்பான் கால், சமமா கிரகத்துல கூட புளியில வைக்கிற மாதிரி. அது இது என்ன ஆயிட்டுக்குதுன்னா நம்மளோட மூளை பாதிக்குது ஆழ்ந்த கால். இது என்ன சயின்டிபிக்கா என்னன்னா, சாராயம் குளிச்சுட்டா நம்மளுடைய சிறுமூளை அந்த மெடுல ஓபலம் கேட்டா இருக்கு, அதுதான் நம்ம வந்து நேரடியா ஸ்டெடியா நடக்கிறதுக்கோ ஸ்டெடியா புளி தெரிஞ்சால் தகுந்த மாதிரி கால் வைக்கிறதுக்கோ மேடு இடத்துல மேடு கால் கரெக்டா கால் வைக்கிறதுக்கோ அதை நம்மளுக்கு. இந்த ஆட்கள் போகும்போது பிபி ஜாஸ்தி ஆகுது, அப்போ அந்த அந்த சிறுமூலையை பாதிக்கும் போது அந்த பேலன்ஸ் வந்து கெட்டு போகுது. அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா அப்படி இப்படி தள்ளாடிட்டு அங்க எங்க என்ன பேசுறா எது பண்றா ஒண்ணுமே தெரியாது, அப்படி இப்படியே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் விழுந்துருவான். அப்புறம் விழுந்துட்டான் வச்சுக்கோங்க, அப்புறம் எந்திரிக்கானுங்க ஒன்னா யாராவது வீட்டில் இருக்கிறவங்க வந்து தேடிட்டு வந்து ஆட்டை புடிச்சு கொண்டு போகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் என்னைக்கு எப்ப போதை தெளிதோ அவ்வளவுதான். அப்ப காலையில அவளை முளைப்பான், நம்ம எங்க இருக்கிறோம், டிச்சில் இருக்கிறோமா, யாரு என்ன இங்க வந்து போட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவன் யோசிக்கிறான். இதுதான் இந்த கம்பாரிசன் கொடுக்குறாரு பிசாசுடைய ஆட்சி அமைப்புகளுடைய முடிவு. ஏன்னா அருமையாக வேதம் சொல்லிக்குது, எடுத்தோடனே எல்லாம் போகாது, அப்படி இப்படி அப்படி இப்படி ஆடி 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 லாஸ்டா அது முழுங்கிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் வரவே சகோதரர்கள் என்ன அருமையான ஒரு கம்பாரிசன் தேவன் கொடுத்துக்கிறான். அப்ப அந்த வசனங்களை நம்ம புரிந்து கொள்ளணும்னா எவ்வளவு ஒரு அருமையாக கொடுத்துக்கிறாங்க. அப்போ உதாரணமா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், இப்ப டைட்டானிக் கப்பல் இருந்துச்சு, டைட்டானிக் கப்பல் உடஞ்சிச்சு, உடனே டவுனு கீழே போயிடுச்சா, போகவே இல்லை, அது எப்படி போச்சு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிச்சு. அது மாதிரிதான் பிசாசனுடைய ஆட்சி அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிடும். அதுதான் வந்து தேவனுடைய தேவைக்கு திட்டத்துல நம்ம பாக்குற சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் போது இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம், அப்போ சிலர் பேதர் இந்தனுடைய அழிவு பத்தி, ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம், பாத்தீங்களா, அப்ப கர்த்தருடைய நாள் இரவிலே எப்படி இருக்கும்,
கம்பேரிசன் கொடுக்கிறாரு.
ஏன்னா நம்மளுக்கு யாரு தெரியும், இப்பதான் குடிகாரனை பத்தி பார்த்தோம், இப்ப நெக்ஸ்ட் டே எப்படி சொல்றாரு திருடன், நம்மளுக்கு தெரியுமா திருடன் யாருன்னு? சரி கர்த்தர் தெரியாதா? திருடன் தெரியாது, தெரியாது. திருடனுக்கு எப்படி வரானுங்க? அப்ப கர்த்தர் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருடன்கள் எப்படி வந்து ரகசியமாக வராங்களோ அது போல கர்த்தருடைய வருகை இருக்கும். யாருனாலே அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் வந்துட்டு இருப்பாரு, ஆனா ஜனங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் இந்த அப்போ இந்த ஆரம்ப பாகம் எப்படி இருக்கும்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்ப வானங்கள் மடமடவென்று அகன்ற போகும் சொல்லும் போது பிசாசுடைய ஆட்சியமைப்புகள் போயிடும். அப்புறம் பூதங்கள் வந்து உருகி போகும். அப்படின்னாக்கா பூதங்கள் என்பது எதை குறிக்கிறது? பூமியில எலிமெண்ட். அப்படி எலிமெண்ட்ஸ் என்னன்னா, இந்த பிசாசுடைய ஆட்சி அமைப்பில் இருக்கிற 4 தூண்கள், அதான் எலிமெண்ட், 4 எலிமெண்ட். இது இல்லைன்னா கவர்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த 4 தூண்களும் வெந்து என்ன சொல்றாரு, பூதங்கள் வெந்து உருகி போகும். இப்ப நம்ம கேண்டில் வைக்கிறோம், கேண்டில் வந்து 10 வருஷம் வச்சிருக்கோம், கேண்டில் வந்து என்ன ஆகிட்டே வரும், எழுந்துட்டு உருகிட்டே வரும். லாஸ்ட் என்ன இருக்குதா கேண்டில்? அவ்வளவுதான் முடியும். எவ்வளவு அருமையான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, வெந்து உருகி போகும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு சுத்தமா இல்லாமல் போயிடும். அப்புறம் பூமியும் அதில் உள்ள கிருமிகளும் எரிந்து அழிந்து போகும் சொல்லும் போது, அப்ப நெருப்புங்கிற மாதிரி நம்ம நினைச்சு கூடாது. இப்ப பூமியிலும் அதில் உள்ள கிரியைகள் சொல்லும் போது, இப்ப பூமியில எத்தனையோ பாவக்காரியங்கள் இருக்குது, பாவ கிரியைகள் இருக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம நெருப்பு எடுத்து பத்த வைக்க முடியுமா? இப்ப கோபம் இருக்குது, இது ஒரு பாவம், இந்த கோபத்தை நெருப்புல பத்த வைக்க முடியுமா? அல்லது இன்னொருத்துக்கு மேல எனக்கு ஒரு பயங்கர வகுத்து இருக்கு, எடுத்து பத்த வைக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. பொறாமை இருக்குது, பத்த வைக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் நேரடி அர்த்தம் இல்லை. அப்ப பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் சொல்லும் போது நிரந்தரமான அழிவு இருக்கும். பூமியினுடைய அரசாட்சி முறைக்கும், கண்ணுக்கு தெரிந்த மனிதனுடைய பிசாசுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிற அரசாட்சி முறைக்கும், இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளுக்கும் நிரந்தரமான அழிவு வரும் என்பது இங்க நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து இந்த முதல் பாகத்துல கர்த்தர் எழுத்து வச்சிருக்காங்க. இன்னும் அநேக விஷயங்கள் நடக்குது. இது வந்து கண்ணுக்கு தெரியாத பாகம். இந்த பாகம் எப்படி இருக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முதல் பாகம் சாத்தானை இடிக்கிற பாகம், சாத்தானுடைய ஆட்சியமைப்புகளை இடிக்கிற பாகம். அது யாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியாது, கன்ஃபியூசிங் இருக்கும், என்ன போயிட்டுன்னே தெரியாது. கர்த்தர் வந்துட்டு இருப்பாரு, ஆனா ஜனங்களுக்கு புரியாது. அதான் இங்க 2 உலகமும் மிக்ஸ் ஆயிட்டு, 2 உலகமும் மிக்ஸ் ஆயிருக்கு. பிசாசோட உலகம் கொடுக்குது, அதே டைம்ல கர்த்தருடைய ராஜ்யம் கொடுக்குது, மிக்சிங் இருக்குது. அப்ப இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு காலம். இதை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க முடியாது. ஏன்னா நான் தனியா ஒரு தனி டாபிக் நம்ம எடுக்க போறோம். இந்த இந்த உலகத்தின் முடிவும் ஆறுமேகதோனும் என்ற தலைப்புல நம்ம வேறொரு கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். அப்ப நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவ்வுலகத்தின் முடிவும் ஆறுமேகதோனும், இதுதான் வந்து ஆறுமேகதோனுன்றது பைபிள்ல வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது இங்க நம்முடைய கர்த்தரே இயேசு சொன்ன இந்த ஒரு ராஜ்யம் பத்தி நம்ம படிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொன்னார் இல்லைங்களா? அப்போ இந்த ராஜ்யம் சொல்லலாம், அதாவது 1000 ஆண்டு கூட தேவனுடைய ராஜ்யமாக சொல்லலாம், அதை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களும் தேவனுடைய ராஜ்யமாக நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த 1000 வருடம் மனசாட்சி பத்தி பைபிள்ல நிறைய முழுமையான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய 1000 ஆண்டு மனசாட்சியை பத்தி. ஆனா அதற்கு பின்பு இருக்கக்கூடிய இந்த காலங்கள், ஏஜஸ் டு கம், அதாவது யுகா யுகங்கள், அதை பத்தி பைபிள்ல வந்து 2 வசனங்கள் இருக்குது. ஆனா அதுல இருக்குது நிறைய சத்தியங்கள், அதை நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆனா 2 வசனங்கள் தவிர இன்னும் அதிகமான விவரங்கள் நம்மளுக்கு தரப்படவில்லை. ஆனா 1000 ஆண்டு அரசாட்சியை பத்தி முழு விவரங்கள் பைபிள்ல நம்ம படிக்கலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த 1000 ஆண்டு அரசாட்சி பத்தி கண்டிப்பாக நம்ம தெரிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது இப்போது இருக்கிற இந்த 2 உலகம் திடீர்னு முடிவு உண்டாகி ஒரு ஓவர் நைட், 12 மணிக்கு முடிஞ்சு அந்த நைட் 12 3 உலகம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி நம்ம நினைச்சா அது வந்து நம்ம தவறான விசுவாசத்துல போயிடுவோம். அப்படி அப்படி முடியறது இல்ல. 2 உலகம் முடிவதற்கு முன்பாகவே 3 உலகம் அங்கே ஆரம்பித்திருக்கிறது, நம்ம கவனிக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தில் இந்த 4 பிரிவுகளும் சுத்தமான அழிவு வந்துடும். அது மட்டும் இல்ல, அநீதி அநியாயமான இந்த அமைப்புகள் உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும். இவங்களுக்கு எப்படி கர்த்தர் இயேசு அழிவு ஏற்படுத்துறார்? இப்ப அரசியலுக்கு எப்படி அழிவு ஏற்படுத்துறார், மதத்துக்கு எப்படி அழிவு ஏற்படுத்துறார், அதே போல பொருளாதாரத்துக்கு எப்படி அழிவு ஏற்படுத்துறார், சமுதாயத்துக்கு எப்படி அழிவு ஏற்படுத்துறார், அதெல்லாம் இன்னைக்கு நம்ம படிச்சிருந்தா அது ஒரு தனி டாபிக். அதெல்லாம் வந்து நம்ம அந்த உலகத்தின் முடிவும் ஆர்மையுடன் சப்ஜெக்ட்ல நம்ம தரப்போறோம். அப்ப மதத்துக்கு எப்படி கொடுப்பார், அது ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கிறார், சிஸ்டம் வச்சிருக்கு. அதே போல உலகத்தின் கவர்மெண்ட்டுகளுக்கு அது உலகத்தில் என்ன அவங்க போறதுக்கு அது கூட வைக்கிறார். அதே போல மதங்கள், இன்னைக்கு எத்தனை மதங்கள் இருக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்களுடைய மதம் தான் பெருசுன்னு நிக்கிறாங்க, எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. அப்ப இதை மாத்தி கர்த்தர் பக்கம் ஒரு மனுஷன் திரும்பணும்னா சாதாரண விஷயமா? அப்ப அதுக்கு ஏற்றபடி அவரு திட்டம் வகுக்கணும், அது இருக்குது, அதெல்லாம் வைக்க போறாரு. அப்ப இதை பத்தி நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நம்ம அதை பத்தி நம்ம ஆராயலாம். ஆனால் இங்க நம்ம பார்க்கும் போது முக்கியமாக இந்த நான்கு அமைப்புகளுக்கும் அழிவை ஏற்படுத்தும் போது இந்த உலகம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சப்போஸ் கவர்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் உலகத்திலே இல்லைன்னு கற்பனை பண்ணி, இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது, ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்ல, ஒரு பிரசிடென்ட் இல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்ல, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்ல, ஒண்ணுமே வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் உலகம்? அந்த மாதிரி ஒரு காலம் வருது. அதே போல எந்த மதங்களே இல்ல, இன்னைக்கு எல்லாம் வந்து கடவுள் நம்பிட்டு எந்த மதமும் கிடையாது, கல்லு மண்ணு வந்து போனதெல்லாம் அதெல்லாம் கடவுளே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டாக்கா எப்படி இருக்கு இந்த உலகம் நீங்க யோசிப்பாரு. அதே போல வந்து பைனான்ஸ் செலவுல எல்லாம் கழுத்து கூடி இருக்குது, சாப்பாடுக்கே வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருப்பாங்க ஜனங்க? கவர்மெண்ட் இருந்தா தான் போய் கேட்பானுங்க, கவர்மெண்டே இல்லைன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப கொலை கொள்ளை அதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்க யோசிப்பாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணணும், இந்த அமைப்புகள் எல்லாம் போகணும்னா. அதே போல சமுதாயம் இன்னைக்கு எத்தனையோ ஜாதி அது இருந்து பணம் குறைக்காரன் ஏழை படிச்சவன் படிக்காதவன், அப்ப அதெல்லாம் அமைப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும்? அப்ப அதை பத்தி தான் கர்த்தர் ஏன்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மகா பெரிய உபத்திரவ காலம் இந்த பூமி மேல் இருக்கும். அப்படி அப்போ அந்த அந்த நாட்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி படிங்க, மத்தேயு 24:21-22. அந்த நாட்கள் எப்படி இருக்கும்? அந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள் பயங்கரமா இருக்கும், இது வரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான காலமா இருக்கும். ஆனா இங்க அந்த 22 வசனத்துல முக்கியமான பாயிண்ட் சொல்ல வராரு, என்ன
சொன்னீங்க
கர்த்தர் குறைக்காம வச்சார்னா பூமியில ஒரு மனுஷன் கூட தப்பவே முடியாது. ஆனா ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லும் போது பூமியில் இருக்கிற எல்லாருமே அப்ப செத்துறாங்கன்னு அர்த்தம் வருமா? அந்த நாட்கள் குறைக்கப்படுதுங்கிற அர்த்தம் வருது இல்லைங்களா? அந்த நாட்கள் என்னாகும்? தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் குறைக்கப்படும். குறைக்கப்படலைன்னா எல்லாருமே செத்துருவாங்க. ஆனா குறைக்கிறதாக இங்க சொல்ல வர்றாரு. அப்ப குறைக்கிறாரு அப்படிங்கும் போது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சாகணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இதை பத்தி நம்ம வேற எங்க கூட படிக்கிறோம்னா செப்பனியா 3:8-9.
ஆகையால் நான் பொன்னையாக எழுகும் நாள் மற்றும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் தினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன்.
இதெல்லாம் வந்து நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஜாதிகளையும் தேசங்களையும் ஒன்னா நான் கூட்டுறேன், எதுக்காக? என்னுடைய கோபத்தை அவர்களுமே சொல்லியும்படி. இன்னைக்கெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலத்துல தான் இருக்கிறோம். இன்னைக்கு ராஜ்யங்கள் தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்னாயிட்டு இருக்குது. எல்லாம் யூஎன்ஓ போட்டு ஒரு 100-200 நாடுகள் இன்னைக்கு வந்து ஒன்னா இருக்கிறாங்க. எல்லாம் எத்தனையோ தடைகள் எல்லாம் மீறியாச்சு, இன்னைக்கு தடைகளை கடந்து ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் வரலாம், எந்த ஜனங்கள் கூட பழகலாம் வரலாம், எந்த நாடும் இந்த நாடு கூட ட்ரேடிங் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், சுலபமா இருக்குது இன்னைக்கு. அந்த காலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு படிக்க முடியாது, அது வரும் காலங்களில் நம்ம படிக்கலாம். என்னுடைய கோபத்தை நான் சொல்லிடுறேங்கிறார். அப்புறம் பூமி எல்லாம் அந்த வசனத்தினுடைய முடிவில் எப்படி இருக்குது பாத்தீங்களா? பூமி எல்லாம் என்னுடைய எரிச்சலின் அக்னியினால் அழியும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நேரடி நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியே இருக்காது அதான் சொல்லிக்கிறாரு அழியும்னு இருக்குது. அப்ப நேரடி அடுத்த நம்ம எடுத்துட்டா அடுத்த வருஷம் ஒத்த வருதான்னு பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும், அப்ப பூமியே இல்லைனா ஜனங்க எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள முடியும்? ஜனங்க எப்படி வருவாங்க? கவனிச்சிங்களா அந்த வசனங்கள் பாருங்க. அப்ப இந்த பூமி எல்லாம் அழியும்ன்றது வந்து நேரடி அர்த்தமே இல்ல, இது அடையாள மொழிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பிசாசுடைய அமைப்புகள் சுத்தமா அழிந்து போன பின்பு ஜனங்கள் எல்லாரும் எப்படி
இருக்கிறாங்க?
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்களா? இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் ஒரு மனசுல இருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்டின் சேர்த்துல நம்ம எல்லாம் ஒரு மனசுல இருக்கிறோமா? நம்மளுக்குள்ளேயே எவ்வளவு பிரிவுகள் இருக்குது கவனிச்சிங்களா? அப்ப ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு
அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன்.
ஆமா, ஒருமனப்பட்டு அவரை தொழுது கொள்ளும்படி அவருடைய பாஷையை நான் சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். அப்ப இது என்னது? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப டீடைல் ஸ்டடி, பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க நான் சொல்றேன் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்போ அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, அப்ப ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இன்னைக்கு வந்து ஏன் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை தொழுது கொள்ள முடியுதுன்னா, கடவுளை தொழுது கொள்ள முடியலனா, எல்லாருடைய மனசுல வேறு வேறு விதமான விசுவாசங்கள் இருக்குது. அப்ப ஒரு மனசே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாஷையா? அங்க சொல்லிக்கிறேன், பாஷையா? பாஷைங்களா? பாஷை நேரடி அர்த்தம் எடுக்க முடியுமா? இப்ப பாஷை நேரடி அர்த்தம் எடுத்துக்கலாம். பாஷை தான் நீ காரணம். ஆமா சார், ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுறாரு, ஒருத்தர் தமிழ் பேசுறாரு, ஒருத்தர் ஹிந்தி பேசுறாரு, அதனாலதான் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு தொழுது கொள்ள முடியுது. இல்ல, பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா உண்மையில அது வந்து உண்மைதானா? சத்தியமா? இப்ப உதாரணமா எடுத்துக்கல, இப்ப நம்ம எல்லாம் தமிழ் ஆளு, இப்ப தமிழ் ஆளுங்க இருக்கும்போது தமிழ் ஆளுங்க ஒரே கடவுள் தான் வணங்குறமா? தமிழ் ஆளுக்குள்ள என்ன அடிக்குது? அப்ப இங்க வந்து சொல்லப்பட்டுக்கிற பாஷை வந்து லாங்குவேஜ் இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மொழியை பத்தி கர்த்தர் பேசுறது இல்ல. அப்ப ஒருமனப்பட்டு தொழுது கொள்ளணும்னா என்ன பாஷையை பேசணும்? இப்ப வந்து நம்ம சொல்றோம் தமிழ் தான், தமிழ்நாடு தானே என்ன சொல்றாங்க? தமிழ் சரியில்லப்பா, தமிழ் மோசம் சொன்னா ஒத்துக்கோங்களா? நம்மளால தமிழுக்காக தீ கூட குளிக்கிறது அடையாக்குறாங்க இல்லைங்களா? அது வந்து தேன் வந்து பாயுது அப்படின்னு எந்த தமிழ் வந்து தேன் மாதிரி இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் உங்க லாங்குவேஜ் சரியில்லை சொன்னா ஒத்துக்கோங்களா? ஒத்துமா? அப்ப லாங்குவேஜ் பத்தி பேசல, மாறாக இந்த வசனத்தில் என்ன மறைமுகமாக இருக்குதுன்னா சத்தியம் என்ற பாஷை. சத்தியம், சத்தியம், உண்மையான சத்தியம். அப்ப சத்தியம் இல்ல ஜனங்களுக்குள், அதனாலதான் ஒரு மனம் இல்ல. அப்ப உண்மையான எல்லா உலகம் முழுவதும் ஒரே சத்தியம் இருந்தா எப்படி இருக்கும்? அனைவரும் ஒற்றுமைப்படுவார்கள். அதை பத்தி கூட நம்ம பிற்காலங்களில் படிக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது இந்த பூமியெல்லாம் மலிந்த பின்பு, அப்ப கூட அந்த பூமியின் அமைப்புகள் எல்லாம் மலிந்து போனாலும் கூட உலகத்தின் எல்லா ஜனங்களும் அழியறதில்லைங்கிற விஷயம் இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா அந்த விஷயம்? அந்த நாட்கள் குறிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இங்க பூமி எல்லாம் நினைத்து நாட்கள் அழியும், ஆனாலும் ஜனங்கள் அப்பொழுது ஜனங்கள் இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு ஆகும் போது அமைப்புகளுக்கு தான் முடிவு இருக்குமே தவிர மக்கள் ஒரு அத்தனை பேருக்கும் அழிவு என்பது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். முதலாம் உலகம் கூட அப்படித்தான், எல்லாத்துக்கும் அழிவு இருந்துச்சு, ஆனா ஒரு எட்டு பேரே தேவன் என்ன பண்ணிட்டாங்க? காப்பாத்திட்டாரு. அதே போல இரண்டாம் உலகத்தின் முடிவில் கூட எல்லா அமைப்புகள் அழிந்தாலும் கூட ஜனங்கள் நிறைய பேர் செத்து போயிட்டா கூட முழுமையாக உலகமே வந்து எம்டி ஆகாது. உலகத்தின் அத்தனை கோடி ஜனங்களும் செத்துட மாட்டாங்க, கொஞ்சம் பேர் மிச்ச பேர் இருக்கிறாங்கிறது நம்ம புரியும். அது மட்டும் இல்ல, இந்த இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற காலம் பாருங்க, இன்னொரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த காலம் தான் இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற காலம். ஆனா இந்த காலம் எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு. ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது, நீங்க கவனிச்சிங்களா? அப்போ ஆரம்பம் எங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஆனா முடிவு இதுதான், அந்த டாட்டட் லைன். இதுதான் வந்து இந்த உலகத்தின் இரண்டாம் உலகத்தின் நிரந்தரமான முடிவு. ஆனா அசைக்கிறது எங்க? ரொம்ப காலத்துக்கு முன்பாகவே செத், அதுக்கப்புறம் அப்படியே ஆடி 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 ஃபைனல் வந்து முடிவு இந்த பாயிண்ட். அப்ப இந்த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் எப்படி கொண்டு வராங்கன்னா, ஃபைனல் பாயிண்ட் எதை வச்சு பண்ண போறாங்கன்னா, இந்த இப்போது கூட உலகத்தில் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமை மையமாக வச்சு இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர போறோம். அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்னா, ஜெகரியா 12:2-3, ஜெகரியா 12:2-3. இல்ல எருசலேமை இல்லைங்களா, கரெக்டா வாசிக்கணும். சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன் இல்லைங்களா. அப்ப சகரியா சொல்லும் போது அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஜெருசலேம் இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாம் கண்ண முன்னாடி இருக்குது. பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் யதார்த்தமான விஷயங்களா இருக்குது. ஏதோ புராண கதைகள் கிடையாது. இல்லாததை இருக்கிறதா சொல்றது, இருக்கிறது இல்லாததா அப்படிலாம் கிடையாது. எல்லாம் யதார்த்தமா இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்குது எல்லா ஆதாரங்களும். அப்ப ஜெருசலேமே தேவன் மையமாக வைக்கிறாரு. அந்த நாளில் எல்லா ஜனங்களுக்கும், அப்படின்னா உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் ஜெருசலேமை நான் தத்தளிப்பின் பாத்திரமாக்குறேன். அப்புறம் அந்நாளில் எருசலேமை சகல ஜனங்களுக்கும், அப்படின்னா உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் பாரமான கல்லாக்கிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ அது மட்டும் இல்ல, அப்ப அது என்ன, இதனுடைய அர்த்தம் என்னன்னா எருசலேமுக்கு விரோதமாக உலகத்தின் எல்லா தேசங்களும் வருவாங்க. ஃபைனல் பாயிண்டிங் கூட்டிட்டு வர வைக்கிறார் தேவன், கூட்டிட்டு வரார். இப்போ எருசலேமுக்கு விரோதமாக கூட்டிட்டு வரும் போது அங்க என்ன நடக்குது, ஒரு பெரிய மாபெரும் யுத்தம் நடக்குது. அதை பத்தி என்ன கூட நம்ம பின்னாடி படிக்கல, வசனங்கள் மட்டும் நீங்க படிங்க. ஜெகரியா 14 அதிகாரம் 2-3. காப்பாற்றும் போது அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் படிக்கலாம். ஜெகரியா 14 அதிகாரம் 16 வசனம். ஜெகரியா 14:16. இந்த வசனம் புரிஞ்சீங்களா? இன்னொரு நான் சொல்றேன், பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும், அப்படின்னா தேசங்களும் எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும், எப்படிங்க மீதியான, கவனிச்சீங்களா? அப்போ எருசலேமுக்கு விரோதமாக வரும்போது தேவன் அதனுடைய அதனுடைய எல்லா விரோதிகளும் அழிப்பாரு. ஆனாலும் எல்லா ஜனங்களும் சாகிறது இல்ல, உலகத்தின் எல்லா ஜனங்களும் சாகிறது இல்ல. மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும், கூடார பண்டிகை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார். அப்படின்னு அர்த்தம். அப்போ இஸ்ரேலினுடைய தேவனை உலகத்தின் எல்லா ஜனங்களும் தொழுது கொள்வதற்கு அவர்கள் வருவார்கள். அப்போ இது இது எப்படி இது, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கூட பாருங்க. இன்னைக்கு வந்து ஜெருசலேமை வந்து இஸ்லாமியர்கள் கேட்கறாங்க, பாலஸ்தீனியன்ஸ் கேட்கறாங்க. முதல்ல வந்து சில சில பகுதிகளை கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்து எல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப ஃபைனல் என்ன கேட்கறாங்க, நியூஸ் பாக்குறீங்களா, பிபிசி இதெல்லாம் பார்க்கும்போது அதான் இருக்கு. அப்போ அனுதினமும் நம்ம ஜெருசலேம் பத்தின விஷயங்களை பார்க்கணும். நம்ம வாழ்ந்து கொண்டுக்கிற காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலின் காலத்தில் இருக்கிறோம். அப்போ எருசலேமே பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் ஒரு போராட்டம் அங்கே போயிட்டு இருக்கு, டெய்லி சாவு சண்டை அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது கூட நீங்க யோசிக்கணும். ஆனா இது சம்பந்தமாக நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது, இது பார்த்தாது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நம்மளுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மீதியான யாவரும். அப்ப இரண்டாம் உலகத்தை தேவன் அழைக்கும் போது உலகத்தின் எல்லா ஜனங்களும் சாகிறது இல்ல. நீங்க கூட கேட்கலாம், நம்ம கூட நம்பிட்டு இருக்கோம், ஒருவேளை இந்த இரண்டாம் உலகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் உலகமே சுடுகாடு ஆயிட்டு அங்க அங்கங்க புகை கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்களே, அந்த மாதிரி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீசஸ் அப்படியே மேல இருந்து வந்து எல்லாத்தையும் உயிர் தெளிப்பி அவருடைய ராஜ்ய சாபனம் பண்ணுவாரு அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் தேவன் பண்றதுக்கு யதார்த்தமா இருக்கும் எல்லா விஷயங்களும். அப்போ மீதியான யாவரும் அவர்கள் இருப்பார்கள் சொல்லும் போது அங்க எருசலேமை ஆச்சரியவிதமாக தேவன் காப்பாற்றுவார். என்ன மெத்தட் எல்லாம் பத்தி நம்ம படிக்கலாங்க. அதை பத்தி ஜெகரியா 8 அதிகாரம் 22-23 நம்ம படிக்கும் போது எருசலேமை அவர் அநேக ஜனங்களும், அப்புறம் பலத்த ஜாதினா ஸ்ட்ராங் நேஷன்ஸ், இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் நேஷன்ஸ் பலத்த சூப்பர் பவர்ஸ். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் நேஷன்ஸ் எதுங்க, அமெரிக்கா சைனா ரஷ்யா போன்ற பிரிட்டன் போன்ற பலத்த ஜாதிகள், அவங்க கூட ஒரு காலத்துல இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க வருவாங்க. ஆனாலும் கூட வந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அவரை காப்பாற்றுவார். காப்பாற்றும் போது எல்லா ஜனங்களும் எங்க தேடிட்டு வருவாங்க, எருசலேமில் தேடிட்டு வர்றாங்க. உலகத்தின் எல்லா ஜனங்களும் எருசலேமிலே உண்மையான கடவுளை தேடி வருவதற்கு அவங்க வருவாங்க. அப்புறம்
கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி
ஆமா, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வாதமாக காப்பாற்றும் போது புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை எப்படி குழந்தைங்க நம்ம மார்க்கெட் போகும்போது எங்க போச்சுக்கிறாங்க, நீங்க புரிச்சு உடனே மாட்டாங்க. அது மாதிரி புறஜாதி ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களோட கூட ஒப்பந்தம் செஞ்சிருவாங்க. எல்லா தேசங்களும் அவங்க கூட நம்ம சேர்ந்துடுறோம், எங்களுக்கு வேற எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம். இதெல்லாம் சாத்தியம் எப்படி? எப்படின்னா இந்த மகா உபத்திரவ காலம் ஜனங்களை அப்படி மாட்டிருக்கு. பயங்கரமான உபத்திரவ காலத்துல கவர்மெண்ட் எல்லாம் அழிந்து போன பின்பு ஜனங்கள் நெருக்கதியாக நினைப்பாங்க. அப்ப எல்லாம் போச்சுன்னா மக்களுடைய மனசு எப்படி இருக்கும்? இப்ப இப்ப நல்லா கொஞ்சம் பெருமை இருக்கு ஜனங்களுக்குள்ள, என்ன இருக்குங்க பிரஸ்டீஜ் இருக்குது இல்லைங்களா, ஒரு கர்வம் இருக்குது ஜனங்களுக்குள்ள, எல்லா ஜனங்களுக்கும் இருக்குது. சும்மா பஸ்ல கூட வந்து சில நேரங்களில் நான் பாக்குறேன் இந்த சண்டையெல்லாம், அவர் கண்டிப்பா ஒண்ணுமே சொன்னாங்க யோ தள்ளி இல்லையா அவனா உடனே அது கூட சண்டை ஸ்டார்ட் பண்றாங்க. என்னங்க ஐயாண்டா நீ, என்ன என்னையாண்ட நீ, அவனு தகவல் போறான். அப்புறம் அப்படியே சண்டை பண்ணி 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 இறங்குற இடமே வந்துடுது, இறங்காம போயிடுது. இதுக்கெல்லாம் கூட நீங்க தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. அப்போ அவ்வளவு கர்வம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, அவ்வளவு ஒவ்வொரு மதத்திலையும் அந்த ஒரு கர்வம் இருக்குது. அப்ப இதெல்லாம் கம்மி பண்றதுக்குதான் கர்த்தர் தன்னுடைய முதலாவது அந்த 1000 ஆண்டு அரசாங்கத்தினுடைய முதல் பாகம் ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. பயங்கரமான உபத்திரம். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். ஜனங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல வசதி வாய்ப்போடையும் செல்வ செழிப்பாக வாழும் போது ஜனங்களை மதிப்பானுங்களா? மதிக்கிறாங்களா? இன்னைக்கு மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு ஒரு ஏழ்மையான ஜனங்கள் வீட்டுக்கு அடிக்கடி நம்ம போறோமா? அப்படி பழக்கம் இருந்தா ஜனங்களுக்கு கிடையாது. வசதி இருந்தா ஜனங்கள் தேடி வராங்க, வசதி இல்லைன்னா வரமாட்டாங்க, மதிக்கிறது இல்ல. அது ஒரு கர்வம் பிரஸ்டீஜ் எல்லாமே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கோயம்புத்தூர் பகுதியில் வந்து நான் ஒரு வீட்டுக்கு கிளாஸ்க்கு வரப்பிருந்தாங்க, நான் போயிருந்தேன். ஆனா போகும்போது அவங்க அந்த வீடு வந்து ரொம்ப பணக்காரர் வீடு, ரொம்ப பணக்காரர். நான் வந்து இவங்க வர சொல்லிட்டாங்களே, டூர் கேட்கறாங்களே, சத்தியம் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, அப்ப நம்ம கண்டிப்பா போய் சொல்லணுமே அப்படின்னு நான் போயிட்டேன். ஆனா அங்க போனாக்கா அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் டிவி போட்டு அப்படியே பாண்டுக்கிறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்புறம் ஒருத்தவங்க அளவு அப்படிங்கிறாரு. அவர் அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. நான் முழு உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு என்னன்னா வந்து உட்காரதான் மாட்டேன்னு வர சொல்லி போட்டு எப்படி பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப நல்லா செல்வம், பெரிய பங்களா வேற, ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி ரூம் வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ குழந்தைகள்லாம் கூட விளையாடுற பொருளெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா பொருளை வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம சத்தியம் சொல்ல போயிட்டு ரொம்ப மானக்கட்டு போயிருச்சுன்னு வந்தேன். நான் இனிமேல் வந்து நம்ம அந்த மக்கள் எட்டி பார்க்கவே கூடாது. ஆனா என்னாச்சுனாக்கா 2-3 மாசத்துல தொடர்ந்து அந்த வீட்டுல 2 சாவு நடந்துச்சு. அப்போ போன் வருது, ஒரு நாள் நினைச்சு அவ்வளோ பிரதர் வாங்க நமக்கு சத்தி கேட்கற பிரதர், ஐயோ அங்கயா நான் வர மாதிரி. அப்ப இல்ல பிரதர், தயவு செய்து நீங்க வாங்க, நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறோம், நாங்க இப்ப கேக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நான் சொன்னேன் உங்களுக்கு கேக்குற காது இருக்குதா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் தெரியுமா, கேக்குற காது இருக்குதா, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்போ பிரதர் நாங்க நீங்க என்ன சொன்னா கூட நாங்க கேக்குறோம், அந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்கிறேன். அங்க போய் பார்த்தா அப்படியே எல்லாம் வந்து உட்காந்துருக்க, நம்மளுக்கு மட்டும் சேரு, எனக்கு சேரு, அவங்களாம் கீழே. அதுல எப்படி ஆயிட்டு மனுஷன் மாறுறாங்க பாத்தீங்களா, இங்க மாறுறாங்க பாத்தீங்களா, எங்கயோ பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த கேட்கிற மனசு வருது, கர்த்தர் அதுதான் வைக்கிறார். இந்த மகா உபத்திரவ இன்னைக்கு வந்து ஐயோ அம்மா எத்தனையோ தீமை அனுபவங்கள் நடக்குது ஜனங்களுடைய பிரசீஜ் கம்மி பண்றதுக்கு தான், அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த மகா உபத்திரவ காலம் முடியும் போது ஜனங்களுடைய உள்ளம் எல்லாம் அப்படியே டவுன் ஆயிட்டு இருப்போம். நாங்கள் நம்பின கடவுள் அவங்களை காப்பாத்திருக்காது, நாங்கள் நம்பின கவர்மெண்ட், நாங்கள் நம்பின பணம், தாங்கள் நம்பின வந்து சமுதாயம் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்ப ஜனங்கள் வந்து என்ன சொன்னா கூட கேட்பாங்க, அந்த லெவலுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப அந்த 4 தூண்கள் அழியும் போது ஜனங்களுடைய மனசு தயாராக இருக்கும், கல்லு மாறிக்கிற அந்த இருதயம் இப்போ நல்ல சாப்பிட்டு சத மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்ப விதைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு நிலமா இருக்கும். அதுதான் இந்த முதல்ல உழுகிறது தான், மக உபத்திரவ காலம் என்பது என்ன, உழுகிறது, உழுகிறது மக்களுடைய உள்ளத்தை உழுகிறது. அதான் உபத்திரவ காலம் கர்த்தர் முன்னாடி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த உபத்திர காலம் முடியும் போது ஜனங்கள் அப்படியே யாரு என்ன சொன்னா கூட கேட்பாங்க. அப்போ நம்பர் 1 யார் இருப்பாங்க உலகத்துலன்னா, ஜெருசலேம் இருக்கும். நம்பர் 1 பொசிஷன்ல ஜெருசலேம் இருக்கும். அப்போ இஸ்ரேலினுடைய எல்லா கட்டளைகளுக்கும் உலகத்தின் எல்லா ஜனங்களையும் கையெழுத்து போடுறோம், இந்தியா முதற்கொண்டு எல்லாம் உங்க கூட நம்ம சேர்ந்துடுறோம் அப்படிதான் கேட்கறேன். இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் டெக்னாலஜி யாரு ரொம்ப நம்பர் 1 இருக்காங்க தெரியுமா, இஸ்ரேல் தான் நம்பர் 1 டெக்னாலஜி. அமெரிக்கா வந்து ஏன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, இஸ்ரேலினுடைய எல்லா விஞ்ஞானி அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளுமே யூதர்கள், இஸ்ரேலினுடைய விஞ்ஞானிகள். எல்லாம் பூமி கடையில் வச்சிருக்கிறான், வெளியவே விட மாட்டான். அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எத்தனை லட்சம் பணம் தருவாங்க, எத்தனை மில்லியன் கணக்கான டாலர் தராங்க. ஆனால் அத்தனை விஞ்ஞானிகளும் யூதர்கள், அதனால தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்காவுடைய எல்லா ரகசியங்களும் இவங்களுக்கு தெரியும். அதே போல அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவில் கூட வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக தொழில் நுணுக்கங்களை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல வார் எடுத்துட்டீங்கன்னா கொரில்லா போரு எல்லாம் வந்து ரொம்ப. அதே போல அமெரிக்கர்களுடைய ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்குது செல்போன் மோட்டோரோலா எல்லாம் வந்து இஸ்ரேலினுடைய கண்டுபிடிப்பு. அதே போல வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு கறி சாப்பிட்றாங்க சிக்கன், அது கண்டுபிடிச்சி யாரு? பிராய்லர். அது இவங்க தான் இவரு தான் இன்னைக்கு இல்லைன்னா இத்தனை பேர் இத்தனை பேருக்கு நாட்டுக்கோழி வளர்த்து சாப்பிட முடியுமா? கடையில் போய் வாங்க முடியுமா? போன வாரம் ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம பாக்குறோம் கடைக்காரனுங்க அத்தனை கோழி வாங்கி சப்ளை பண்ண முடியும். எல்லாம் 40 நாள் சாப்பிடாத விருது எல்லாம் மொத்தமா சாப்பிடுறதுன்னு எப்படி? அப்போ சும்மா அவனும் வெட்டி வெட்டி தள்ள முடியாது. அப்ப உலகத்தின் ஜனங்கள் இன்னைக்கு வந்து சிக்கன் இல்லைன்னு எவருமே சொல்றது இல்லை, அந்த அளவுக்கு சப்ளை பண்றாங்க உலகம் முழுவதும். இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி இதெல்லாம் சில உதாரணங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா போக போக முகபத்திர காலம் முடியும் போது இஸ்ரேல் கூட வந்து உலகத்தின் ஜனங்கள் போய் சேர்றது வந்து எந்த விதமான ஆச்சரியமே கிடையாது. தேவன் அவர்களை ரொம்ப ஆசீர்வாதமாக அவங்களை பண்ண போறாரு. ஏன்னா ஜெருசலேம் தான் ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக கர்த்தர் பண்ண போறாங்க. அதை பத்தி கூட நம்ம படிக்கலாம். இப்ப ஜனங்கள் பாருங்க என்ன பண்றாங்கன்னா, ஏசாயா 17:7-8 பாத்தீங்களா? அப்போ எங்க பாக்குறாங்க ஜனங்களா, விக்கிரகம் அது இதெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்னை சிருஷ்டித்தவரே மறந்துட்டாங்க, தன்னை உண்டாக்கினவரே மறந்துருக்கிறாங்க ஜனங்க. இப்ப தன்னை சிருஷ்டித்தவரையே நோக்கி அவர்கள் இஸ்ரேலின் பரிசுத்தரை நோக்கி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன பண்ணா, இஸ்ரேல் தேவனுடைய ராஜ்யமானது பிசாசுடைய புல் கண்ட்ரோல் கர்த்தர் கைக்கு வந்தவுடன் ஜெருசலேமிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது கர்த்தருடைய ராஜ்யம். அப்ப ஜெருசலேமிலிருந்து ஸ்டார்ட் ஆகி உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் அது பரவி கொஞ்சம் கொஞ்சமா பரவி. அதை பத்தி கூட நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். எந்த விஷயம் இருந்தாலும் கூட இன்ஸ்டன்ட் இல்ல, எல்லாம் 1 நிமிஷம் 6 நிமிஷம் எல்லாம் கிடையாது, எல்லாம் நிதானமா இருக்கும். அவருடைய ராஜ்ய ஸ்தாபனம் ஃபர்ஸ்ட்ல ஸ்தாபனம் எப்படி வருது, பிசாஸ் இருக்கும் போதே அவர் உள்ள வந்து ஸ்தாபனம் பண்றாரு. அதுக்கப்புறம் அது இடிச்சு அதுக்கப்புறம் கட்டுகிற காலம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜெருசலேம்ல கண்ணுக்கு தெரியற மாதிரி கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகும். ஆனா கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். பூமியில கர்த்தருடைய மக்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியற மாதிரி வரல. ஆனா எப்ப வருவாங்கன்னா, ஜெருசலேம்ல அவர்கள் வெற்றி பெறும் போது இப்ப கண்ணுக்கு தெரியற மாதிரி ராஜ்யம் அங்கே ஸ்தாபனமாகும். இப்படிதான் அந்த ராஜ்யமானது ஜெருசலேமிலிருந்து ஸ்தாபனமாகி பூமியின் பட்டி தொட்டியெல்லாம் கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் பரவிடும். அதை பத்தி சங்கீதம் 72:8 நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 72:8 இல்லைங்க, 72:8 பாத்தீங்களா, கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி நெல்லை வரைக்கும். ஈராக்ல போனால கூட ஜீசஸ், அமெரிக்கால போன கூட யார்தான் ஜீசஸ் இல்லைங்களா, இந்தியால வந்தால கூட யார்தான் ஜீசஸ். ஜீசஸ் இல்லாம இல்லவே இல்ல. எங்க போனாலும் எந்த நாடு, முஸ்லீம் கண்ட்ரி இன்னைக்கு இருக்குது, அதே போல மொத்த அந்தந்த எத்தனையோ மதங்கள் உள்ள நாடுகள் இருக்குதுங்க, எல்லா நாடுகளிலும் எங்க போனாலும் கூட யாருடைய அரசாட்சி ஜீசஸ் வரும் கண்டிப்பாக. அந்த பேர் வரும், எப்படி வர வைக்க முடியும், மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் மாறிடுவாங்களா? அப்ப மனுஷன் அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல. அப்ப இதுக்கு அந்த அளவுக்கு கர்த்தரா இயேசு அவ்வளவு அருமையான திட்டம் அவர் வச்சிருக்கிறதுன்னு பாக்குறோம். அதான் முதலாவது அந்த மகா உபத்திரவ காலத்தில் ஜனங்கள் நொந்து போய் நிப்பான, என்ன சொன்னா கூட கேட்கற அளவுக்கு அங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்க அந்த கர்த்தருடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் இருக்கும். ஏற்கனவே மீதியான ஜனங்கள் உலகத்தில் இருக்கும் போதே இப்ப என்ன நடக்கும், கர்த்தரா இயேசுனுடைய ராஜ்யத்துல நெக்ஸ்ட் நடக்க வேண்டியது என்னன்னா, இந்த பாயிண்ட்ல கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் எருசலேமில் அந்த ராஜ்யம் ஸ்தாபனமாகும். உலகத்தினுடைய கேபிட்டல் சிட்டி கர்த்தருடைய ராஜ்யத்துல கேபிட்டல் சிட்டி அது எருசலேம். அதை பத்தி வசனம் இருக்கா, எரேமியா 3:17 படிங்க. எரேமியா 3:17 பாத்தீங்களா, எல்லாரும் எங்க நோக்கி வராங்க, எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம். அப்ப பூமியில கேபிட்டல் சிட்டி ஜெருசலேமாக இருக்கும். இப்ப இன்றைக்கு உலகத்துல நம்பர் ஒன் சிட்டி எதுங்க, எங்க இருக்கிறார் இன்னைக்கு அதிபதி? வெள்ளை மாளிகை இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல அங்க அவருடைய ஆபீஸ் ஜெனரல் கேபிட்டல் சிட்டி ஜெருசலேமாக அது இருக்கும் சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப ஏற்கனவே உயிரோட மீதியான ஜனங்கள் இருக்கும் போது நடைபெறக்கூடிய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். அதாவது யோவான் 5:28, யோவான் 5:28.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் வேத குழிகளில் உள்ள அனைவரும்
ஜனங்கள் ரெடி ஆயிட்டாங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஆனா அவங்க கத்திர இயேசு கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய அரசாட்சியில் இருப்பாங்க. இப்ப பூமியில கண்ணுக்கு தெரியுற மாதிரி அரசாட்சி அங்க ஸ்தாபனாகும் போது ஆகணும்னா பூமிக்குரிய ராஜாக்கள் வேணும். அப்ப பூமிக்குரிய ராஜாக்கள் ஏற்கனவே தேவன் தகுதி பண்ணி அவர் தயாராக வச்சிருக்கிறார். அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல் முதலாவது நடைபெற வேணும். அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம், லூக்கா 13:28 நம்ம படிச்சிட்டோம், 29 கூட படிச்சிட்டோம், படிக்கணும் இருக்கா?
நடைபெறும்
முந்தினோர் பிந்தினோர் இருப்பாரு, பிந்தினோர் முந்தினோர் அப்படின்னு என்ன அந்த காலத்துல செத்து போனவர் லாஸ்டா வருவார். ஆனா இப்போ ரீசெண்டா சாகுறவர் சீக்கிரமாக உயிர் தெரிந்து வருவார். அதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார். ஆகாமனுக்கு உயிர் தெரிந்து இப்படி வர்றதில்ல, இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவில் இருந்து இப்படி போறாங்க. ஏற்கனவே சில பேர் உயிரோடு இருக்கும் போது அவர்களுக்கு முன்னாடி உள்ள சந்ததி அவங்க வராங்க. அப்போ அந்த கத்திரா ஏற்கனவே அந்த ஆசீர்வாத காலம் ஸ்டார்ட் ஆகும் போது ஜனங்கள் இப்ப நம்ம ஒரு உதாரணம் சொன்னவங்களுக்கு புரிஞ்சிடுவீங்க. எப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் பாவம் சாபன்ற அந்த சிறையில மாட்டிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, எல்லாருமே பாவம் சாபம் செல்லும். இப்போ அந்த 6000 வருஷ காலமாக என்ன செத்து போயிட்டு வராங்க, கர்த்தருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணிப்போம், ஆசீர்வாதம் வரணும். ஆசீர்வாதம் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம திரும்பணும். எங்கிருந்து சாவிலிருந்தும் பாவத்திலிருந்து திரும்பணும். இப்போ பாவத்திலிருந்து திரும்பும் போது உலகத்தின் முடிவு டைம்ல அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது கீழே வந்து இப்ப திரும்புற பாயிண்ட் வரும்போது அந்த டைம்ல எல்லாருமே சாவணும் நடந்திருக்கிறான். அப்படி சாவணுங்கிறது தேவனுடைய திட்டமே இல்ல, சில ஜனங்கள் உயிரோடைய இருப்பாங்க, அவங்க அப்படியே ஜீவனுக்குள்ளாக ரிட்டர்ன் வர்றதுக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி செத்து போனவர் அந்த ஜென்ரேஷன் உயிர்த்தெழுந்து வருவாங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவர் அதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் 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 போயிட்டு லாஸ்டா இங்க இருக்கிறவர் ஒருவர். பாத்தீங்களா, இப்படிதான் போகுது உயிர்த்தெழுந்து, இப்படி ரிட்டர்ன் போயிட்டே இருக்கு. இப்படிதான் உயிர்த்தெழுதல் அங்க நடைபெறுகிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா இதை குறித்து நீங்கள் ஆச்சரியா பட வேணும். இன்னும் கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன எப்படி சொல்லலாம்னா, இப்போ உதாரணமா இப்போ மெட்ராஸ்ல வந்து ஒரு ஜெயில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஜெயில வந்து ஒரு நூறு பேர் குடிக்கிற இடத்துல ஒரு 200 கைதிகள் ஆயிட்டாங்க. இப்போ 100 பேர் தான் விழுப்புரம் ஜெயில கொண்டு வந்து அடைச்சிருங்கன்றாங்க. 100 பேர் தான் கொண்டு வந்து அடைக்கணும், விழுப்புரத்துல கொண்டு வந்து அடைக்கணும். ஒரு வண்டி கொடுக்குறாங்க, அந்த ஒரு வண்டி கொடுத்தா அதை ஏற்றும் போது ஒரு வண்டியில 20 பேர் தான் ஏற்ற முடியும் ஒரு ட்ரிப்புக்கு. அப்ப எத்தனை ட்ரிப் அடிக்கணும், 5 ட்ரிப் அடிக்கணும். இப்ப 2 ட்ரிப் அடைச்சு கொண்டு வந்து 2 ட்ரிப் அடிக்கும் போது 40 பேர் கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து ஜெயில வச்சு பூட்டிட்டாங்க. இப்ப பூட்டிட்டு அவங்க மீண்டும் ஒரு 3rd ட்ரிப் வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒயர்லெஸ் மெசேஜ் வருது, நீங்க அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மிச்சத்தை எல்லாத்தையும் 5 ட்ரிப்பு மொத்தமா அடிச்சு அத்தனை பேர்த்த உள்ள தள்ளி கூட்டிட்டு சாவி கொஞ்ச நேரம் அப்படி மாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாவி எடுத்துட்டு போய் சேர்ந்துடுவாங்களா? அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. எங்க உத்தரவு வருதோ அந்த ஸ்பாட்ல என்ன அவ்வளவு அங்கேயே இருக்க விட்டுருவாங்க, அங்க இருக்கிற அங்கேயே கட்டி விட்டுருவாங்க, இங்க இருக்கிற இங்க திறந்து விட்டுருவாங்க, வண்டியில இருக்கிற அங்கேயும் ஓடுங்க சொல்லுவாங்க. அப்ப விடுதலை எப்படி வரும் பாத்தீங்களா, யதார்த்தமா நம்ம திங்க் பண்ணும். அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய இந்த 2nd உலகத்தினுடைய முடிவுல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் போது அப்போ உயிரோடு இருக்கிற ஜனங்கள் செத்து போய் கொஞ்ச நேரம் உள்ள எல்லாம் ஊதுபத்தி எல்லாம் வச்சு மாலை எல்லாம் போட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில வாயான்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. அது அவசியம் இல்லை, அது தேவையில்லை இல்லைங்களா. அப்ப அந்த உலகத்தின் முடிவு பாகத்துல உயிரோடு இருக்கிற ஜனங்கள் இப்பவே நம்ம என்ன கண்டிஷன்ல தான் இருக்கிறோம், சத்து போன கண்டிஷன்ல தான் இருக்கிறோம், ஏதோ அப்படியே சுத்திட்டு இருக்கிறோம். எப்ப வருது நம்மளுக்கே தெரியாது, எப்ப வந்து தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது. அப்ப கர்த்தரே சொன்னாங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே ஜனங்கள் டெட் கண்டிஷன். அப்போ நம்ம ஏற்கனவே செத்து போன கண்டிஷன் இருக்கிறோம், நம்ம இன்னும் குழியில இறங்கலாம் அவ்வளவுதான். மத்தபடி இறங்குறதுக்கு எல்லா தகுதி இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஏற்கனவே உள்ள போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்ப புரிஞ்சுங்களா, அந்த பைனல் பாயிண்ட் வரும்போது எல்லாருமே சாதனது அவசியம். அப்ப உலகத்தின் மீதியான ஜனங்கள் இருக்கும்போது சாட்சி இருக்கணும், ஏன்னா உயிர் தெரிந்து வரவங்களுக்கு சாட்சி யாரு கொடுக்கறது, இவங்கதானே கொடுக்கணும். அப்ப உயிரோடு இருக்கிற ஜனங்கள் அப்படி இருக்கும் போது உயிர் தெரிந்தல் ஸ்டார்ட் ஆகும். உயிர் தெரிந்தல் எங்க முதல் முதல் ஸ்டார்ட் ஆகும்னா இஸ்ரேலுக்குள்ளதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப யாருடைய உயிர் தெரிந்தல் ஃபர்ஸ்ட்ல வரும் அப்படின்னா ராஜாக்களுடைய முற்பிதாக்களுடைய உயிர் தெரிந்தல். அதுல வந்து எப்படி இருக்கும், முந்தினோர் பிந்தினோர் அறியும் பிந்தினோர். அப்ப இந்த லாஸ்ட் முற்பிதா யாரு, ஃபர்ஸ்ட் முற்பிதா யாரு, போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் முற்பிதா யாரு சொல்றோம், ஆபேல். ஏன்னா எபிரேயர் 11 அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லிக்கிறாங்க ஆபேல். அப்புறம் கர்த்தர் இயேசு லாஸ்ட் சொன்னாரு, அவர் யாரு ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில். அப்ப லாஸ்ட் இருக்கிறவர் யாரு, அவர் தான் அந்த உலகத்தின் அதிபதி. போன வாரமே நம்ம பார்த்துட்டு யோவான் ஸ்நானகன் இல்லைங்களா, இன்னைக்கு வந்து ஜார்ஜ் புஷ் இருக்கிறார் உலகத்தின் அதிபதி, அநீதி அநியாயமானார் அவரு போயிடுவாரு, ஆனா அவர் ஜீசஸ் நம்பி இருக்கிறாரு சும்மா பேர். ஆனா உண்மையான அதிபதி யோவான். நாம் ஏன் வந்து யோவான் ஸ்நானகனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தோம், இதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வரும் வகுப்புல படிக்கல, ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தினுடைய அதிபதியாக அவர் அப்ப 10 வயசுல இருந்து வருவார். யாரத்தான் இருக்கணும், யோவான் ஸ்நானகன் தான் இருப்பாரு. அதற்கு முன்பாக அதற்கு முன்பாக நிறைய பேர் முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, நிறைய லிஸ்ட் இருக்குது. அப்ப அவருடைய அவர் அனைவரும் முன்னாடி போய் ஆபேல் வரைக்கும் போயிட்டு ஆபேல் லாஸ்ட்ல வர்றோம். அப்போ ராஜாக்கள் ஃபர்ஸ்ட்ல வராங்க, ராஜாக்கள் மேன்மையான உயிர் தெரிந்து அடைவாங்க. அதை பத்தி நம்ம படிக்கலாம், எபிரேயர் 11 அதிகாரம் 35 முற்பிதாக்கள் உயிர் தெரிந்தல் பத்தி. ஆமா, மேன்மையான உயிர்த்தெழுதல். அப்ப மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பது என்ன, பரலோக வாய்ப்பா, அது இல்லைன்னு நம்ம ஏற்கனவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா அதுல லாஸ்ட் வசனம் படிச்சீங்கன்னா புரிஞ்சிடலாம், அவங்களுக்கு வந்து உயிர்த்தெழுதல் பரலோக வாய்ப்பு இல்லைன்றத பத்தி இன்னொரு சாட்சி இருக்குது. லாஸ்ட் வசனம் படிங்க, அதுலயே 11 அதிகாரம், அவர்கள் நம்மை இல்லாமல் சொல்ல பாருங்க, நம்மை இல்லாமல் பூர்ணர் ஆகாத படிக்கு அப்ப கிறிஸ்தவர் யுகத்துல இந்த பரலோக வாய்ப்பை பெறப்போகிற அவருடைய சரீரமான சபை நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணமாகவே முடியாது. அப்ப கிறிஸ்துவும் அவருடைய சபையும் சேர்ந்துதான் அந்த முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் கொடுக்கிறாங்க. அப்ப உயிர்த்தெழுதல் மேன்மையான உயிர்த்தெழுதல் சொல்லும் போது பெட்டர் ரிசரக்ஷன். அப்ப மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பது என்ன, யாரை விட மேன்மையான உயிர்த்தெழுதல், நம்மளை விட சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு உன்னதமான உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி படிக்கிறோம். ஆனா மேன்மையான உயிர்த்தெழுதல் சொல்லும் போது யாரை விடனா, உலகத்தின் மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் மேன்மையான உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு தர வேண்டும். முற்பிதாக்கள் யாரெல்லாம் நகா மேன்மையான உயிர்த்தெழுதல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, சாமியல், தானியல், யோசேப்பு, யோவான், எத்தனை பேர். இன்னும் வந்து ஸ்திரீகள் கொடுக்குறாங்க, அதுல சாரா இருக்கிறாங்க, எஸ்தர் இருக்கிறாங்க, அதே போல தெபோரா, இப்படி வந்து அண்ணால், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முற்பிதாக்களுக்கு தகுதியானவங்க. ஸ்திரீகளுக்கு கூட தேவன் இந்த பூமியில அரசாட்சி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இன்னைக்கே அவர் பாருங்க பாராளுமன்றத்துல எல்லாம் 33% கேட்கறாங்க லேடிஸ். தேவன் செய்ய மாட்டாரா, இந்த விழுது போனவங்களே செய்யறானு. அப்ப தேவன் செய்ய மாட்டாரு, கண்டிப்பா அவங்களுக்கு கூட ஒரு கோட்டா இருக்கு அலாட்மெண்ட். அப்ப அப்படி இருக்கும் போது இந்த மேன்மையான உயிர் தெரிதல் என்பது என்ன, அது கூட நம்ம புரிந்து கொள்ளும். அப்படின்னா இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே இவங்க எல்லாம் நம்ம எடுத்துட்டா, அவங்க சாகும் போது எப்படி செத்தாங்க, ரொம்ப வயசானவராக செத்துட்டார், ரொம்ப வயசானவர். ஆபிரகாம் 175 வயசுல செத்துட்டார். அதே போல அந்த காலத்துல ஏனோக்கு, அந்த ஏனோக்குல மத்த முற்பிதாக்கள் எடுத்துட்டாக்கா ரொம்ப 930, 960 அப்படின்னால செத்து, 950 செத்து இருக்கிறாங்க. அப்ப சாகும் போது எப்படி செத்துருக்காங்கன்னா, ரொம்ப வயசானவர்கள், அது எல்லாம் தாடியெல்லாம் நரைச்சு போயிட்டு, தடியெல்லாம் புடிச்சிட்டு, அப்படியே கண்ணெல்லாம் தெரியாம அப்படியே போயிட்டு லாஸ்டா செத்துருக்காங்க. பரிபூர்ண வயசு தான், தானியல் எல்லாம் அடிச்சா ரொம்ப வயசு 96-97 வயசு. அவர் வந்து ரொம்ப தள்ளாத வயசுல மறிச்சார். இப்ப உயிர்த்தல்னு வரும்போது இவர்கள் எப்படி செத்துட்டாங்களோ அப்படியே வந்தா ஆட்சி நிறுத்த முடியுமா? நரசிம்மராவ் அவர் சிரிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறாரு, மகிழ் கூட பண்ண மாட்டேங்கிறார். என்ன காலையில இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கணும், எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கணும் அவரும். போட்டு எனக்கு 5 வருஷம் கவர்மெண்ட் போட்டா இல்லையானே தெரியாது, ஆனா 5 வருஷம் எப்போதும் நகர்த்திட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான். அதே போல இன்னொருத்தர் வந்தாரு வாஜ்பாய், அவரு பாருங்க முட்டியில ரிப்பேர் ஆயிட்டு அவர் இங்க இருந்து இப்படிதான் குழந்தை மாதிரி நடக்குது. அவர் அப்படி நடந்துட்டு கவர்மெண்ட் நடந்துட்டாங்க. அப்ப இந்தியா கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா, எவ்வளவு ரகலை ரச்சை எல்லாம் போயிருந்துச்சு. அப்ப வயசானவர்கள் ஆட்சி பண்ணா அந்த அளவுக்கு ஒரு ஒரு உற்சாகமாக இருக்காது. இப்ப ராஜீவ்காந்தி எல்லாம் ஆட்சி பண்ணாங்க, இந்திரா காந்தி எல்லாம் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு கவர்மெண்ட் இல்லையா? நீங்க நினைச்சுக்காங்க நம்ம காங்கிரஸ் காரணம்னு. சின்ன வயசுக்காரங்க சொல்லுவாருங்க, அவ சின்ன வயசுக்காரங்க வந்து ஆட்சி நடத்தும் போது ராஜீவ்காந்தி இருக்கும் போதெல்லாம் இந்தியா எவ்வளவு பயந்துட்டோம், இவன் பயங்கர சூப்பர் பவர் கொண்டு வந்துருவான் அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப உயிர்த்தெழுந்து வரக்கூடிய முஸ்பீதாக்கள் வயசானவங்கள கொண்டு வந்தா அவங்களுக்கு வந்து அது இல்ல. அப்ப அவங்களுக்கு ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப மோச உயிர்த்தெழுந்து வரும்போது அவர் வாலிபர் வரும், ஆதாம் போல வரும், பரிபூர்ண மனிதனாக. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு எல்லா சோதனைகளும் முடிஞ்சாச்சு, இனி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோதனைகள் தேவை இல்லை. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு வாலிபர் மட்டுமே இல்ல, ஆதாமை போல பரிபூர்ண சரீரம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன சொல்லும்போது அப்ப எப்படி இருக்கு பாருங்க, அப்ப உலகம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. மோசே வராரு, மோசே புரிஞ்சிருந்து சாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்குள்ள ஒரு பேச்சு நடந்தா, அப்ப இன்னைக்கு வந்து மீடியா இருக்குது, ஏற்கனவே டெலிவிஷன்ல இருந்து கம்யூனிகேஷன்ல இருந்து இஸ்ரேல் எல்லாம் புரிஞ்சு நடக்குதாமா, எல்லாம் பேசிக்கிறானா, மோசே வந்திருக்கிறாராமா, எளியா வந்திருக்கிறாராமா, இன்னும் வந்து ஆபரகம் என்னென்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக அங்க ரிப்போர்ட்டர்ஸ் போவாங்க இல்லைங்களா, எல்லாம் போயிட்டு வரிசையா மைக்கு வைப்பாங்க. ஆளை பார்த்தா ரொம்ப வயசானவர் இருக்கிறார், இந்த சின்ன பையனாக்குறாரு, இவர் தான் மோசன்றாரு, எப்படி நம்புறது, எப்படி நம்புறது? என்ன சார் நீ மோசன்றான்னு நம்ப பண்ணுமா? நீங்க வயசாகி தானே செத்து போயிட்டீங்க, கேட்பாங்களே கேட்க மாட்டாங்க. அப்ப மோசன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அவர் என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அவருடைய எல்லா வாழ்க்கை விஷயங்களையும் அவர் பேச ஆரம்பிப்பார். நான் தாப்பா தேவன் என்னை வந்து அங்க கண்டு பிடிச்சாரு, 600,000 புருஷர்கள் எல்லா குடும்ப கோத்திரம் எல்லாம் சேர்த்துனா 30,000 ஜனங்கள் கூட மண்டை உடைச்சவன் நானு. அந்த மாதிரி வந்து போடாத பாடுபட்டு கூட்டிட்டு போய் கட்சியில நானே போக முடியாம செத்து போயிட்டேன். அப்படி எல்லாம் கதைகள் சொல்லும் போது ஓ இவர்தான் மோசே, எப்படி சொல்ல? ஏன்னா மோசேக்கு தன்னுடைய பேர் பைபிளுக்கு தெரியுமா, அவரை பத்தி தெரியும், அவரை பத்தின எல்லா ஹிஸ்டரி யாருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அவர் தன்னுடைய ஹிஸ்டரி இங்க பைபிள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்ப அவர் சொல்லும் போது ஓ இவர்தான் அவர் அப் டு டேட் சொல்லுவார். அதே போல ஆபரகம் முடித்தேன் வரும்போது சொல்லுவார் இல்லைங்களா, என்னங்க நீங்க ரொம்ப சின்ன பையனாக நீங்க ஆபரகமா? ஆமா நான் ஆபரகம்டா, எனக்கு வந்து அந்த காலத்துல நான் மெசபொட்டாமியால இருந்தேன், தேவன் என்ன கூப்பிட்டு வந்தாரு, எனக்கு ஒரு சின்ன பையன் கொடுத்தா ரொம்ப நாள் கழிச்சு. அதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு தெரியும் ஆபரகமுக்கு பைபிள் இருக்கு தேவன் கொடுத்துருக்காருன்னு, யாருக்கும் தெரியாது. என்ன அருமையாக தேவன் வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப எலியாவுக்கு தெரியுமா தன்னை பத்தி? தெரியாது. அப்ப அவர் சொல்லுவார் நான் ஒரு பெரிய பற்றி மண்டலம் வச்சினேன், பாகாலுக்கும் உண்மை தேவனுக்கும் ஒரு பெரிய போட்டி நடத்தினாலே நான் தான் வெற்றி பெற்றேன் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஓ அப்ப இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க பாக்கலாம், நீங்க சொல்றது கரெக்ட் நாங்க செக் பண்றோம். அப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இவர் தான் மோசே, இவர் தான் எலியா, இவர் தான் ஆபிரகாம் இல்லைங்களா? ஏன்னா எந்த போட்டோகிராஃபிலே கிடையாது அவங்களுடைய இது. அப்ப கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்களுடைய அந்த வார்த்தைகள் வச்சுதான் கண்டுபிடிக்கும். அப்ப அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது ராஜாக்கள் பரிபூர்ண மனிதர்களாக இருப்பாங்க. அப்ப பரிபூர்ண மனிதர்கள் ஆட்சி நடத்தினா எப்படி இருக்கும் நீங்க யோசிப்பா? பரிபூர்ண மனிதர்கள் ஆட்சி பண்ண எப்படி? இன்னைக்கு பலவீன மனுஷங்களே ஆட்சி பண்றானுங்க, எல்லாம் பாவி ஜனங்க திருடனுங்க எல்லாம், அவங்க எல்லாம் ஆட்சி பண்ணும் போது எல்லாம் சுரண்டி சுரண்டி சாப்பிட்டாலும் கூட ஜனங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இப்ப ஒரு திட்டம் போடுறாங்க, ரோடு போடுறாங்க, ரோடு போட்டா 40-60% அவங்க சாப்பிடுறாங்க, 40% ரோடு எப்படி ரோடு போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல வந்து எந்த திட்டம் போட்டாலும் அதுல அடிச்சுக்குவாங்க, மிச்சத்தை கொடுக்குறாங்க, அதே மக்களுக்கு போதுமானதா இருக்கு. அப்ப பலவீன மனுஷங்கள் பாருங்க திட்டம் போடுறாங்க. அப்ப அதே வந்து மக்களுக்கு இவ்வளவு பயனளிக்கும் போது பரிபூர்ண மனிதர்கள் நீதி நியாயமான ஜனங்கள் அது செய்யும் போது அது எப்படி இருக்கும் உலகத்துக்கு ஆசிரியர். அப்ப அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து மனிதர்கள் தாங்கள் பயன்படுத்துற மூளை எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமா? சயின்டிஸ்ட் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற மூளைய வெறும் 3% தான் பயன்படுத்துறாங்க விஞ்ஞானிகள். நம்ம சத்திய தெரிஞ்ச ஜனங்கள் 1% சொல்றாங்க. அதே போல நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க 0.001% எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3% யூஸ் பண்ணும்போது உபயோகப்படுத்தும் போது அங்க விண்வெளியிலிருந்து எங்கேயோ போறாங்க, ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்கள். ஆனா பரிபூர்ண மனிதர்கள் வரும்போது அவங்களுடைய மூளையை பயன்படுத்தினா அது 50% பயன்படுத்தினா கூட போதும், 100% இருக்குது அவங்களுக்கு. 50% பயன்படுத்தினாலும் உலகம் என்ன ஆயிடும்? அவங்க எல்லாம் திட்டங்கள் போடாம என்ன ஆகுங்க? என்ன சின்ன மிஸ்டேக் கூட அதுல வராது, செய்யறதே கிடையாது. அந்த மாதிரி தான் தேவன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ராஜாக்களை தேவன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அவரை யார் யாரை எந்தெந்த துறைகளில் தேவன் ஏற்கனவே பரிசோதனை பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்தந்த துறைகளுக்கு அவர்களை அமைச்சர்களாக அவர் போட்டுருவார், ராஜாக்களாக. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 6 கோடி ஜனங்க இருக்கிறாங்க, 6 கோடி ஜனங்களை வழிநடத்துறது எவ்வளவு அமைச்சர்கள்? வெறும் 24 பேர். அவர் மெட்ராஸ்ல உட்காந்து இத்தனை கோடி ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அந்தந்த துறைகள் வேற இருக்குது, விவசாயத்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது, அதே போல என்ன பைனான்ஸ் இருக்குது, ரெவன்யூ இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. அப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அந்தந்த முற்பிதாக்களை தேவன் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப ராஜ்யத்துல அந்த 4 தூண்கள் வரும்போது கூட கண்டிப்பா என்ன பண்ணும், கவர்மெண்ட் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் வேணுமா வேணாங்க? வேணும். உலகத்தில் ஜனங்கள் வாழும் போது அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில அமைச்சர் வேணுமா வேணாம்? உணவுத்துறையில. அப்ப உணவுத்துறையில தேவன் யாரை ரெடி பண்ணி வச்சிருக்காரு? ஏற்கனவே ஒரு முற்பிதா உணவுத்துறையில ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிருக்காரு, யோசேப்பை தேவன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் என்ன பண்ணும், ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோம். அவர் வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல சீஃபா இருக்க போறோம். அதே போல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தேவன் யாருக்கு சோதனை பண்ணி வச்சிருக்காரு? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ராஜாங்கத்துல சாம்ராஜ்யத்துல தேவன் வந்து சில முற்பிதாக்கள் இருக்கும். தானியல் தானியல் 3 சாம்ராஜ்யத்துல 3வது பிரதானியாக இருந்தார். அப்போ பாபிலோன் மேதியர்கள் பெர்சியர்கள் சாம்ராஜ்யத்துல அவர் பெரிய போஸ்ட்ல இருந்து இந்த வழி நடத்துகிறார். பக்கா அனுபவம் இருக்குது அவங்களுக்கு, கூட பரிபூர்ண மனிதனுடைய மூளை கிடைச்சா எப்படி இருக்கும், கூடுக்கிற அமைச்சர்கள் கூட எப்படிப்பட்டவங்க, நேர்மையானவங்க, நீதியானவங்க. தானியல் அந்த காலத்துல கூடுங்கவங்க எல்லாம் திருடனுங்க, அவங்க மத்தியிலே நீதி நியாயமா இருந்தார். அப்ப தன்னுடைய கூடுகிற முற்பிதாக்கள் இருக்கும் போது, நீதியான நியாயமான முற்பிதாக்கள் இருக்கும் போது அவங்க கூட ஆட்சி பண்ண எப்படி இருக்கும் இல்லைங்களா? அது ரொம்ப பெஸ்ட். அதே போல சட்டத்துறையில யார் ரொம்ப எக்ஸ்பர்ட், சட்டம் மோசே தேவன் அவர் வந்து அதுக்கு நடைபெறிட்டிருக்கிறார். 3600 லா மைண்ட்ல வச்சிருக்கிறார் அவர். 3600 நியாயப்பிரமாணங்கள் தேவன் கொடுத்தாரு, ஜனங்க 1800 கொண்டு போவானுங்க. அப்படியே யோசிப்பாரு, ஓ இதுக்கு இந்த இந்த லா படி உனக்கு வந்து இவ்வளவு இந்த இன்னும் இந்த ஒரு இந்த வகையில நீ வந்து மனம் திருப்பிக்கலாம், இந்த அளவு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படி சொல்லிருக்காரு. அப்போ சட்டத்துறையில அவங்களும் ரெடி பண்ணிட்டு. அதே போல வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையில தேவன் வந்து ரெடி பண்ணிக்கிறது நம்ம பாக்குறோம். இன்னும் கூட வந்து தாவீது எடுத்துக்கலாம், தாவீது வந்து ஆடு மேய்க்கிறவரா கொடுந்தாரு, அதே டைம்ல ராஜாவுக்குரிய எல்லா வல்லமையும் அவர் பெற்றிருந்தார். அதே போல வந்து சில போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யாரு கொடுக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, அந்த ரொம்ப குறும்பு பண்றவங்க எல்லாம் கரெக்ட் பண்றது. இப்ப ஒசாமா பின்னாடி வராரு, போய் சேர்ந்து வருவாரா வர மாட்டாரா? வருவாரு. இப்ப ஒசாமா பின்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு வகுப்படுத்த உட்காருவார, நம்மள அப்படியே சூட் பண்ணிட்டு முடியும், என்னென்ன கூட கேட்க மாட்டாரு, உடனே சூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்போ அந்த மாதிரி ரவுடிகளை கரெக்ட் பண்றதுக்கு தேவன் சில ரவுடிகளை ரெடி பண்ணிருக்காரு. ஏற்கனவே சிம்சோன் எடுத்துக்கலாம், சிம்சோன் என்ன பண்ணிக்கிறார், ஒரு எலும்பு எடுத்து 1000 வருஷத்துக்காக அடிச்சிருக்காரு, கண்ணில் கூட அடிக்க முடியாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆளுங்கள கூட தேவன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படி பல பல தொழில் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டுலாம் டைம் ஆயிடும். அப்போ அதே போல விதவைகள், குழந்தைகள் இல்லாதவர்கள் இவங்களையெல்லாம் வந்து வழிநடத்துறதுக்கு அண்ணாள் சாராள் போன்ற அருமையான ஸ்திரீகளை கூட தேவன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். சகோதரர் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிளானிங் மெத்தட்ல எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ முற்பிதாக்களுடைய உயிர் தேர்தல் நடைபெற்ற பின்பு இஸ்ரேலுக்குள் இஸ்ரேல் ஜனங்களுடைய உயிர் தேர்தல் நடைபெறும். அதை தொடர்ந்துதான் உலகத்தின் மற்ற மக்களுடைய உயிர் தேர்தல்கள் நடைபெறும். அது மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களும் உயிர் தேர்ந்து வரும்போது அங்க எப்படி இருக்கும்னா, அப்போ ஏசாயா 2:2-3 நம்ம படிக்கும் போது, ஏசாயா 2:2-3 கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதம் பைபிள் ஒரு அடையாளம். பர்வதம்ன்றது என்னன்னா
ராஜ்யம்.
அப்ப எல்லா ராஜ்யங்களுக்கு மேல கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபனமாகும். பர்வதங்களின் கொடுமுடியல் அப்படின்னா எல்லா ராஜ்யங்களுக்கும் மேல இருக்கும் கர்த்தருடைய ராஜ்யம். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள், விரும்பி வருவாங்க. நடந்து கூட இல்ல, எப்படி ஓடி வராங்கன்னா என்ன அர்த்தம், அவ்வளவு விருப்பப்பட்டு அவங்க வர்றாங்க. அப்புறம் ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் எங்கிருந்து புறப்படும், சியோனில் இருந்து வேதமும். வேதம் என்ன, கட்டளைகள். சியோனில் இருந்து புறப்படும், சியோனில் இருந்து பரலோகத்திலிருந்து கிறிஸ்தவம் அவருடைய சபை கிட்ட இருந்து ஆர்டர் உத்தரவாகும். அது எங்க எங்க போய் சேரும், ஜெருசலேமில் போகும். ஒரு பிதாக்கள் மூலமாக உலகத்துக்கு தேவனுடைய வசனங்கள் எல்லா பக்கம் சொல்லி தரப்படும். ஜெருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா தேவன் திட்டம் வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு ஜீசஸ் எல்லாம் பத்தி ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்குவாங்க. உயிர்த்திருந்து வரும்போது அவங்களை பத்தி அவருக்கு, அவங்க ஜீசஸ் பத்தி நிறைய பேசிருக்கிறாங்க உறுப்பிதாக்கு. அப்ப அவங்க பேசின விஷயங்கள் அவங்க சொல்லி தரப்படும் போது ரொம்ப சுலபமா கத்துக்குவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த முற்பிதாக்கள் மூலமாக உலகம் அனைத்திற்கும் என்ன வரும், கர்த்தருடைய வசனம். வசனம்ன்றது என்ன, சத்தியம். அப்ப சத்தியம் இந்த மாதிரி கிளாஸ் வைக்கிறாரா, இல்ல வந்து காலேஜஸ் இருக்குமா, இல்ல எப்படி டீச் பண்ண போறாங்க அப்படிங்கிற விவரம், சில விவரங்கள் இருக்குது. பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா வந்து ரொம்ப அமோகமான அது நடைபெறும். அதை பத்தி நம்ம படிக்கிறோம். அதாவது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிகிற. அப்ப எங்கிருந்து வசனங்கள் புறப்படும்னா, ஜெருசலேமில் இருந்து புறப்படும். யார் மூலமாக, முற்பிதாக்களின் மூலமாக. அந்த முற்பிதாக்கள் எப்படிப்பட்ட அரசாட்சி பண்ண போறாங்கன்னா, கர்த்தருடைய வழிகாட்டுதலின் படி நீதியும் நேர்மையும் நியாயமான அரசாட்சி இந்த உலகத்தை நடத்துவாங்க. ஒருவேளை மோசே விருப்புற பட்டணத்துக்கு ஒருவேற வர மாட்டாங்க. வரும்போது ஜனங்கள் அவரை போய் பார்த்தா எப்படி இருப்பார், எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, கருணாநிதி வந்தாலும் கூட ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் ஓடி போயிட்டு அங்க போய் நின்றுக்குவாங்க. எல்லாம் வேலி கட்டி வச்சிடறாங்க, சென்ட்ரல் அவர் போவார். எல்லாம் பார்க்கும்போது அப்படியே காமிச்சு போயிடுவார். ஆனா மோசே வரும்போது அப்படி போவார, அதெல்லாம் போக மாட்டார். பக்காவா அங்க தங்கி ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகள் அங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அவரு முகம் பார்த்தாலே, அந்த காலத்துல தேவன் கொடுத்தார், அவருடைய முகம் பாக்குறது கூட ஜனங்களுக்கு முடியல. அந்த அளவுக்கு மகிமையானவர்களாக இந்த பக்கம் வருவோம். எல்லா தேசங்களுக்கும் அவர்கள் பண்ண போறாங்க. உறுப்புதாக்களே தேவன் நம்முடைய ராஜ்யத்துல எப்படி எல்லாம் பயன்படுத்த போறாரு, அவங்களுடைய டிராவல் எப்படி இருக்கும், அவங்க ஒரு இடத்துல இன்னொரு தேசத்துக்கு அவங்க எப்படி போவாங்க, எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறத்துல அதெல்லாம் நம்ம படிக்க போறோங்க இன்னைக்கு தாங்க. ஏன்னா உறுப்புதாக்களுக்கு தேவன் ஒரு விசேஷமான சக்தியெல்லாம் தேவன் கொடுக்க போறோம். அதெல்லாம் கூட நம்ம பின்னாடி நம்ம படிக்கலாம் சகோதரர்கள். இப்படியாகத்தான் அந்த மீதியான ஜனங்கள் உயிரோடு இருக்கும் போதே இப்போ என்னவோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள், அதுக்கு முன்னாடி ஜனங்கள் உயிர்த்திலிருந்து வருவதற்கு ஆரம்பமாகுவாங்க. ஏன் இப்படி வர்றதில்ல, இப்படி வர்றதில்ல, ஏன் இப்படி போகுது, முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் ஏன் வருது, ஏன் வருதுன்னு அதுக்கு கூட நம்ம தெரிஞ்சு வைக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம், இப்போ இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப உதாரணம், இப்போ ஃபர்ஸ்ட்ல இப்ப என்னுடைய தாத்தா வர்றாருன்னு வச்சுக்கலாம். இப்ப என்னுடைய தாத்தா உயிர்த்திருந்து வர்றார், என்னுடைய தாத்தா உயிர்த்திருந்து வர்றார். அப்போ இன்னும் சில உதாரணங்கள் நம்ம சொன்னாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு அப்பா இருக்கிறார், ஒரு அப்பா ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அப்பா வந்து ஒரு 30 வயசுல செத்து போயிடுறாரு, ரெண்டு மூணு குழந்தைங்களை பெத்துட்டு அவரு 30 வயசுல செத்து போயிட்டார்னு வச்சுக்கோங்க, 40 வயசுல செத்துட்டார்னு வச்சுக்கலாம். இப்ப அவருடைய மகனுங்க 70 வயசு வரைக்கும் உயிரோட வளர்ந்துருக்கிறாங்க இல்லைங்களா, 70 வயசு உயிரிழந்து. இப்போ உயிர்த்திருந்து வரும்போது அப்பாவை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வர்றார். அப்ப அப்பா உயிர்த்திருந்து வரும்போது எத்தனை வயசுல வருவார், 40 வயசுல வருவார், 40 வயசுல வருவார். மகனு உயிர்த்திருந்து வரும்போது 70 வயசுல வருவார். இப்ப அப்பா வந்து நிற்கிறார், ஏற்கனவே வந்து நின்றுக்கிறார். இவரு உயிர்த்திருந்து வந்ததுக்கு அப்புறம் மகன் வரான், 70 வயசு மகன். அவன் 70 வயசு மகன், அப்பா பார்த்தோன்னா என்ன பண்ணுவான், கண்டுபிடிச்சிருவான். ஆனா அப்பா மகனை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவன் சின்ன குழந்தைகளை பார்த்து செத்து போயிட்டார், அந்த ஞாபகம் தான் வச்சிருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு வயசான 70 வயசுக்காரர் போயிட்டு அப்பாட்ட போயிட்டு, அப்பா நல்ல சார் ஏப்பா அப்படின்னு கேட்டான், இல்ல பெரியவர நீ வந்து நம்மள அப்பா பாத்தீங்களா. அப்பா அது என்ன அங்க சரி, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, என்னுடைய அப்பா என்னுடைய மகன் கண்டுபிடி. ஆனா 70 வயசுக்காரன் ஃபர்ஸ்ட்ல வர வச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர வச்சா, அந்த 70 வயசுக்காரர் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறான். அப்பா பின்னாடி வர்றாரு, வரும்போது அப்பா அப்படின்னா, என்ன நீங்க வயசானவர் அப்பா சொல்றீங்க, பயந்துக்க வேண்டாம், நீங்க 40 வயசுல செத்து போயிட்டீங்க, நம்ம உங்களுக்கு பின்னாடி 70 வயசு கழிச்சு தான் நான் செத்து இருக்கிறேன், அதனால தான் நான் இந்த மாதிரி வயசான ஒரு மாதிரி தெரியல, ஆனா நீங்கள் இளமையா இருக்கிறீங்க, இதுதான் இதுதான் விஷயம் அப்படிங்கும் போது போயாமாவ 70 வயசு இருந்தியா அப்படியே அவர் கேட்பார். அப்ப என்ன கட்டி பிடிக்குவோம் அப்பா மகனே கட்டி பிடிக்கணும், அப்போ அம்மா குழந்தைகள் எல்லாம் அந்தந்த குடும்பங்கள் அந்தந்த குடும்பங்களோட சேர்றது தேவனுக்கு. அதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோர். இது சுலபமா ஜனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அந்த வயசான அப்ப என் மகனுக்கு இங்க ஒரு தழும்பு இருக்குமே அது இருக்குதா கண்கிறார், அந்த தழும்பு இருக்கு தழும்பு இருக்குது, ஆனா தழும்பெல்லாம் மாறுறது இல்லை. ஏன்னா அந்த இன்னைக்கு வந்து ஜனங்களை அடையாளப்படுத்துறது எது, நம்ம டாக்டர்கிட்ட போட்டா போனதும் மச்சம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் எழுதுறேன் 1, 2 இவருதான் இவருடைய அடையாளம், அது ரொம்ப பெரிய அடையாளம் அது. அப்போ அதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ சொல்லும் போது ஆமா என் மகன் தான் இவன் அவன் கிளீனா நம்பிடும். அப்போ இப்படிதான் வந்து குடும்பங்கள் கூட ஒன்றாக சேருவதற்காகத்தான் தேவன் உயிர்த்தங்கள் கூட இந்த இந்த வகையில அவர் வச்சிருக்கிறார் சகோதர சகோதரியில. அப்போ இந்த ஒரு உயிர்த்தங்கள் பத்தி கூட நம்ம இன்னும் நிறைய படிக்கணும், இது பத்தாது, 4 வகையான உயிர்த்தங்கள் பத்தி படிக்க போறோம். அப்போ அத்தனை கோடி ஜனங்களும் உயிர்த்தங்கள் வரும்போது இந்த பூமி இடம் கொள்ளுமா, ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இடம் கொள்ளும் இல்லைங்களா. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உலகத்தை தேவன் எப்படி மாத்த போறாரு, முற்புதாக்களை வச்சு ஜனங்களை அறிவு வகையிலும் ரெடி பண்ணுவாரு, அதே டைம்ல எல்லா ஆசீர்வாதங்கள் வகையிலையும் ஸ்டார்ட் ஆகும். எங்க இருந்ததுன்னா எருசலேமிலிருந்து எல்லா உத்தரவுகள் ஸ்டார்ட் ஆகும். சாபமான பூமியை வந்து ஏதனே போல மாற்றுவாங்க, ஏதனே போல மாற்றுறதுன்னு எப்படி எல்லாம் பழத்தோட்டமும் மாறாது. இன்னைக்கு உதாரணம் ஏதனுங்கிறது என்னன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய இடம், பேரடைஸ்ங்கிறது என்ன பரதேசுனாக்கா மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் நம்பர் ஒன், அது பரதேசுன்றது பரலோகம் குறிக்கும். ரெண்டாவது இந்த பூமி கூட நம்ம சொல்லலாம், ஏன்னா இந்த பூமி கூட எப்படி மாறப்போகுது, பரலோகம் போல நம்முடைய சித்தம் பரலோகத்தை செய்யறது போல பூமி கூட பரலோகம் மாதிரி இருக்கணும் அந்த ராஜ்யத்தின் ராஜ்யம் வரும்போது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்ப அந்த டைம்ல வந்து ஜனங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறிவிடும். இன்னைக்கு வந்து வறண்ட நிலம், அதே போல வந்து மக்கள் உபயோகப்படுத்தாத எத்தனையோ பாலைவனங்கள், சகாரா பாலைவனம் இல்லைங்களா, கோபி பாலைவனம், இன்னும் வந்து ஸ்டெப்பி பாலைவனம் போன்ற பெரிய பெரிய பாலைவனங்கள் இருக்கு தார் தேசங்கள்லாம் இருக்கு இந்தியாவில். அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் வாழக்கூடிய இடமாக அவங்க மாத்திடுவார் தேவன். எப்படி மாத்துவாரு, மேஜிக் இல்ல, மனுஷங்களை வச்சாதான் செய்ய போறாங்க. இன்னும் கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி குவைத் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெறும் பாலைவனம், ஆனா இன்னைக்கு எப்படி இது குவைத் அந்த பகுதி சொர்க்கபுரியா இருக்குது, இன்னைக்கு உலகத்தின் நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க பைசா வேல்யூல. அப்போ மனிதர்களை வச்சுதான் தேவன் மாத்த போறாரு இந்த உலகத்தை. இன்னைக்கு அவங்களுடைய இருக்கிறதா பாலைவனமே தவிர வாழ்றதெல்லாம் ஏசி, அவங்க டாய்லெட் போகும்போது கூட ஏசியில் தான் போறாங்க, அதே போல வந்து ஆபீஸ் போகும்போது வீட்டுல ஏசி அப்படியே அடிச்சு காலை வச்சாங்கன்னா ஏசி கார், அவர் அப்படியே போயிட்டு அங்கிருந்து அப்படி ஜம்ப் பண்ணாங்கன்னா ஆபீஸ் ஏசி, அவருக்கு வெயிலே தெரியாது, அந்த மாதிரி ஆயிட்டுக்கிறானு. அப்போ இதெல்லாம் தேவன் என்ன பண்ண போறோம், ஏதேனே போல மாற்றுவார்னா நம்ம நினைச்ச கூடாது எல்லா பக்கம் பல வகை பல மரம் எல்லாம் பொறிஞ்சு சாப்பிட்டு சுதந்திரிங்க மாதிரி தூங்கிட்டு அப்படி போ அப்படியே நீங்க கற்பனை பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து எல்லா டெக்னாலஜி எல்லா பொருள்கள் எல்லாம் பயன்படும். இன்னைக்கு வந்து எல்லாம் வந்துட்டு இருக்கு உலகத்துல, எல்லாமே உலகத்துல வந்தாச்சு. இன்னைக்கு வந்து ராஜ்யத்துக்கு தேவையான எல்லா பொருள்கள் வந்தாச்சு. உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும், இப்போ சூடிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூடிங் நடக்கும்போது பொருள்கள் முன்னாடி வரணுமா இல்ல நடிகர்கள் முன்னாடி வருவாங்க, பொருள்கள் தான் முன்னாடி வருவாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா அவனுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்டே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்கன்னா யார் படம் எடுக்கு, எப்படி படம் எடுக்கு. அப்போ அந்த பொருள்கள் முன்னாடி, இப்ப மீடியா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, டிவி ரேடியோ அப்புறம் வந்து இன்னும் கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டா போயிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பரிபூர்ணம் அறியாம இருக்குது, இதுல வந்து நிறைய பாதிப்புகள் கூட இன்னைக்கு இருக்குது. ஆனா போக போக இந்த 2nd உலகத்தின் முடிவு இந்த பாயிண்ட்ல பிசாசுக்கிட்ட இந்த கம்ப்ளீட் பவர் கர்த்தர் கையில் வரும்போது இந்த உலகத்துல எல்லா டெக்னாலஜி கூட இருக்கும், ஆனா எந்த டெக்னாலஜி கூட மனுஷங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணவே பண்ணாது, எந்த பொல்யூஷன் கூட இருக்காது, கார்ல கூட புகையில வராது, கண்டிப்பா வராது, ஏன்னா இது பெட்ரோல் தீர போற பக்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதான் விலை ஏறிட்டே போகுது, இன்னைக்கு வந்து பெட்ரோல் தீர் ரொம்ப பக்காயிட்டு இருக்குதுங்க, அது கூட தேவன் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிடுவார். பெட்ரோல் முடிஞ்சிச்சுனாக்கா தேவன் தண்ணியில கூட ஓட வைப்பார், அல்லது சூரிய ஒளியில் கூட ஓட வச்சிருவார். இன்னைக்கு வந்து இஸ்ரேல்ல வந்து அது கூட கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ சூரிய ஒளியில கார்கள் போயிட்டு, ஏன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டையும் பிரிச்சு ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க காருக்கு, ஹைட்ரஜன் கேஸ் கொடுத்தா 0% பொல்யூஷன், பொல்யூஷனே கிடையாது, அந்த மாதிரி கார்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ராஜ்யத்தில் வரும்போது எல்லாம் இருக்கும், விமானம் இருக்குமா இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்குமா இருக்கும், கார் இருக்குமா இருக்கும், கார் யாருக்கு இருக்கும், பணக்காரங்களுக்கா ஏழை இருக்கா, எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எல்லாரும் வீட்டுல நிறுத்துறது இல்ல, யாரு வேணாலும் எந்த கார் வேணாலும் எடுத்துட்டு போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அவர் வந்து மெட்ராஸ் போகணுமா, மெட்ராஸ் போய் இறங்கிட்டு அவர் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மெட்ராஸ்ல ஒருத்தர் நின்று இருப்பான் வெளியூர் வர்றதுக்கு, அவன் இந்த கார் எடுத்துட்டு வரணும். எப்படி இருக்கு பாருங்க, திடீர்னு நம்ம அமெரிக்கா போகணும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நேரம் போக வேண்டியது அங்க ஏற போய் ஏற வேண்டியது போயிட்டே இருக்க வேண்டியது. அதுல எந்த இது எந்த கட்டுப்பாடு எந்த ஒரு பக்காவா இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பக்காவா இருப்பாங்க, வாங்கி போட்டு ஏமாத்துறது அங்க பக்காவா இருப்பாங்க. சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி படிக்கிறாங்க. ஏன்னா சில சில திங்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன் நான், டெய்லர் டெய்லர் தான் உங்களை காமிச்சிருக்கிறேன். ராஜ்யத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பின்னாடி படிக்கலாம். அப்படி இருக்கும்போது உயிர் தந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பூமியில் ஏற்கனவே தயார் இருக்கணும், தயார் தேவன் வைக்கிறார். அதை பத்தி நம்ம இன்னொரு இடத்துல படிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசனம் 2:18, ஓசியா தீர்க்க தரிசனம் 2:18. ஆமா, மக்களுக்காக தேவன் என்ன பண்ண போறாங்க, மிருகங்கள்கிட்ட கூட ஒரு உடன்படிக்கை செய்ய போறாங்க. இன்னைக்கு வந்து மக்களும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன இருக்குது, இப்போ ஒரு பகமே இருக்கு. இப்ப ஒருத்த உயிர்த்திருந்து வர்றான், வரும்போது குறுக்க சிங்கம் வந்து எப்படி இருக்கும் அவனுக்கு, அது வந்து ஆசீர்வாதமா இருக்குமா? ஒரு கரடி வந்து ஆசீர்வாதமா இருக்குமா? கடிக்கிற கரடி வந்தா உயிர்த்திருந்து வந்து விவசாய போயிடு. அப்ப தேவன் என்ன பண்றாரு, இந்த மிருகங்களுக்கு கூட ஒரு உடன்படிக்கை. எப்படி இது எப்படி பண்றாரு, மிருகங்களுடைய மூலையில எடுத்துட்டு வேற மூலை வைக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் யதார்த்தம் நடக்கும். அது கூட இந்த காலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம காலத்துல இன்னைக்கு நீங்க அனிமல் பிளானட் டிஸ்கவரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சில மக்கள் தங்களை வந்து ஒப்படைச்சுக்கிறாங்க மிருகங்களுக்கிட்ட. அதாவது அதனுடைய சரியான குவாலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதனுடைய குணம் என்ன, அதுக்கு பிடிச்சது என்ன, அதுக்கு பிடிக்காதது என்ன. என்ன செல்போன் ஆஃப் பண்ணி டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இன்னைக்கு இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம் மிருகங்கள் வந்து மிருகங்கள் இன்னைக்கு வந்து சிங்கத்தை வீட்டுல வளர்க்குறாங்களே இல்லைங்களா, சிங்கத்தை வளர்க்குறாங்களே இல்லை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பாக்குறது இல்லையா? ஆமா, சிங்கத்தை வளர்க்குறானுங்க. அனிமல் பிளானட்ல பாக்குறோமே, புளிய வளர்த்துறாங்களா, புளிக்கு கறி போடுறாரு சமைச்சிங்களா, கறி கூட போடுறது இல்ல, காய்கறி வைக்கிறாரு, காய்கறி சாப்பிடுது, சிறுத்தை காய்கறி சாப்பிடுது. இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருகிறத பாக்குறோம். அதனுடைய மென்டாலிட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணும். அதே போல திமிங்கலம் நீங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய திமிங்கலம், அதை போய் மனுஷன் இப்ப பாக்குறது. இதெல்லாம் வந்து நடக்கிற காலம் மாதிரி எந்த காலம் இது, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆசீர்வாத காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குங்க. அதே டைம்ல தீமை கூட இருக்குதுங்க. கர்த்தரினால ஆசீர்வாதம் விசாஸ் மூலமாக தீமை கூட இருக்கு. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. உதாரணமா நம்ம நிறைய சொல்லலாம். இப்ப ஏதேன் தோட்டத்துல தேவன் மனிதர்களுக்கு சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு, மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு, நீ இனிமேல் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தந்து நீ பாடுபாடு. அப்போ ஆறாம்ல இருந்து இந்த 6.5 வருஷ காலமாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்பு வரை ஜனங்கள் காலையில் எந்திரிச்சு என்ன வேலைக்கு போகணும், எல்லாம் போய் இந்த மண்ணு தான் நோண்டணும், மண்ணு வேலை தான் செய்யணும், மம்முடி எடுத்துட்டு போகணும், அவ்வளவு. வேற எந்த வேலை செய்ய முடியாது. ஸ்திரீகள் என்ன வேலை, வேன் எடுத்துட்டு போக முடியுமா, வேன் பேக் போட்டு போக முடியுமா, ஆடு மேய்க்கணும், அதுதான் உங்களுக்கு ஆபீஸ். ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இதுதான் தொழில். அது மட்டும் இல்லை, விவசாய தொழில் செஞ்சா ரிட்டர்ன் வராது, செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க காலையில சாயங்கள் வரைக்கும், சரியா தொழில் 7 வழியில் வேலை செய்யறாரு. ஆனா ரிட்டர்ன் வரும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க கவனிச்சிங்க நம்ம பெரியவங்களா, எல்லாம் சாப்பிட்டுக்கு போக சாப்பா, நம்மளுக்கு பூச்சி சாப்பிட்டது போக, குருவி சாப்பிட்டது போக, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சொல்றாங்களே இல்லைங்களா. ஆனா இன்றைக்கு நிலைமை மாறிக்கிதா இல்லையா, இன்னைக்கு விவசாய நிலங்கள்ல வீடு கட்டிட்டாங்க. ஆனா என்னைக்காவது நீங்க கடைக்கு போயிட்டு அரிசிங்கன்னு சொல்லிக்கிறானா, சக்கரை இல்லைங்கிறானா, என்ன ஆயிட்டு இப்போ விழுத்து லெக்கச்சக்க பண்றாங்க. சாபம் மாறிட்டு, சாபம் மாறுகிற காலம். ஆம் சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் கொடுத்த சாபம் வேற யாருனாலும் மாத்த முடியுமா, பிசாசு மாத்திடுவானா, இல்ல பிசாசு மக்களுக்கு நன்மை செஞ்சிருவானா, அது கூட பண்ண முடியாது, பண்ண மாட்டான். அப்ப ஜனங்களை இன்னும் இருட்டடிப்பு தான் பண்ணுவான். 6.5 வருஷ காலமா இருட்டடிப்பு. உதாரணமா நீங்க 6.5 வருஷ காலமா ஜனங்களுடைய வாழ்க்கை எடுத்துட்டா, சும்மா நிலா வெளிச்சத்துல சோறு சாப்பிடுவாங்க, சோறு எடுத்து வாயில போறாங்கன்னா மண்ணு எடுத்து வாயில போறாங்கன்னு தெரியாது. ராத்திரி 6 மணி உள்ள போய் இந்த மாதிரி வந்து பக்கா பில்டிங் கட்டிருந்தாங்களா, எல்லாம் குடிசையெல்லாம் அங்க எங்கேயாவது தங்கிட்டு பாம்பு கூட படுத்துட்டு இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க என்ன அருமையான வெளிச்சம், பகலெல்லாம் இரவெல்லாம் நீங்க பகலாகிட்டு என்ன மாதிரி ஒரு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க. வேனில் பாருங்க நீங்க வந்து எத்தனை எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்ப தீர்வாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆசீர்வாதங்கள் வேற ஆரம்பிச்சு நீங்க கவனிச்சிங்களா, இதெல்லாம் யோசிச்சிங்களா? அதே போல விவசாய நிலங்கள் பாருங்க கொஞ்சம் தான் இன்னைக்கு, ஆனா அதுல விளைவிக்கிறாங்க எக்கச்சக்கமா. இன்னைக்கு உலகத்தின் ஜனங்களே சாப்பிடுற அளவுக்கு அமெரிக்காவிலாம் பாத்தீங்கன்னா கோதுமை போடுறாங்க, ப்ரையரிஸ்ன்றாங்க அதுக்கு பேரு. அந்த ப்ரையரிஸ்ல வந்து பிரெட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறான், உலகத்துக்கே கோதுமை சப்ளை பண்றோம், வெறும் கொஞ்ச இடத்துல விளைவிக்கிறாங்க. அது எப்படி தெரியுங்களா, நெற்றி வேறு என்னன்னு சொல்லி சிந்தது இல்ல, அந்த விதைக்கிறதுக்கு ஒரு மிஷின், அறுக்கிறதுக்கு ஒரு மிஷின், அப்படியே வந்து அந்த டிராக்டர் உட்காந்துட்டு பாட்டு கேட்டு ஏசியில் உட்காந்துக்கிறான், ஏசியில் உட்காந்து போறாரு போயிட்டு வந்து எல்லாம் குழந்தை கேட்டுருது. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா, பங்களாவில் உட்காந்துட்டு அங்கிருந்து ரிமோட் கண்ட்ரோல்லையே ஆப்ரேட் பண்றாரு, ஹார்வெஸ்ட் ரிமோட்லயே ஹார்வெஸ்ட் பண்ணி அது மிஷின் வீடு பண்ண செஞ்சு எல்லாம் கருதெல்லாம் வீட்டு வந்து செஞ்சு அதை அடிச்சு அப்படியே. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து பெரிய பெரிய அரும் பாடுபட்டு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இன்னைக்கு மிஷினரி. இன்னைக்கு ரோடு போறான்னு பாத்தீங்களா, சுமார்த்தி ஒரு பையன் உட்காந்துக்கிறான், உட்காந்து ராத்திரி மேலே ரோடு போடுறேன், அன்னைக்கெல்லாம் தார் எடுத்து ஊற்றி பிடிச்சி இப்படி அந்த நெருப்புல எல்லாம் வெந்து போய் தார் மாதிரியே இருப்பான் ஆளப்பா, அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டானு. ஆனா இன்றைக்கெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு டெக்னாலஜி, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் வந்து பிசாசா, இதெல்லாம் பிசாசோட ஆச்சு. அதே போல திரிகளுக்கு கொடுத்தாரு ஒரு சாபம், தேவன் என்ன கொடுத்தாரு, நீ இந்த மாதிரி பண்ணதுனால நீ உள்ளே பெற்றுக் கொள்ளும் போது உன்னுடைய கர்ப்ப வேதனை அதிகம் பண்றேன். இன்னைக்கு கர்ப்ப வேதனை இருக்குதா, இன்னைக்கு கர்ப்ப வேதனை இல்லைங்க, இன்னைக்கு வந்து சும்மா சிசாரியன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன், அது இந்த டேட்ல இந்த டைம் எல்லாம் குறிச்சு அந்த டேட்ல குழந்தைங்க அவங்களுக்கே தெரியாது பெருசா வேதனை. அமெரிக்காவில் ஒரு ஸ்திரீ கூட வந்து நார்மல் டெலிவரி கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஆபரேஷன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த அந்த கஷ்டமர்த்தமே தெரியாது. தேவன் சொன்னார், அது மட்டும் இல்ல, நீ உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான், உன்னுடைய ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் சொன்னார். 6000 வருஷ காலமாக அப்படித்தான் இருந்துச்சு, மாத்தவே முடியல. ஸ்திரீகள் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருந்தாங்க, ஜனங்கள் ராஜாக்கானாலும் சரி, ஒரு வீட்டுல புருஷங்களா இருந்தாலும் சரி, ஸ்திரீகள் வந்து அடுப்பு ஊத வேண்டியது, சாப்பிட வேண்டிய சாப்பாடு செஞ்சு போட வேண்டியது, அதுவும் வீட்டுக்கார முன்னாடி அடிமையா மாதிரி தான் நிக்கணும். ராஜாக்கள் கூட ராணிகள் கூட அப்படிதான் வச்சிருந்தாங்க, அவன் பார்த்து உள்ள வரணத்தான் வர முடியும், சும்மா நினைச்ச மாதிரிலாம் போக முடியாது. இன்னைக்கு அப்படி நடக்குதா, இன்னைக்கு எப்படி ஆயிட்டீங்க, இன்னைக்கு புருஷன் எங்க ஆண்டு கொள்றான், இன்னைக்கு அப்படியே தலைகள் ஆயிட்டு, இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் வந்து லேடிஸ் வந்துட்டு, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஆமதி தான் பயந்து எடுக்கிறோம். நான் கூட என்னோட ஆஃபீஸ் போனா ரெண்டு பேருமே டாக்டர்னா லேடிஸ் தான் வரும், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சொல்ல நான் அவனை தான் மூணு தூக்கி வச்சுக்கிறேன், யாரும் மெம்பர் கொடுத்துடலாமா இவன் ஒன்று பண்றான். அப்போ ஸ்திரீகள் இன்னைக்கு எல்லா வகையிலையும் வந்து மேல வந்துட்டு நல்லா யோசிச்சு பாத்தீங்களா, சாபங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஆசீர்வாதங்களா மாறிட்டு இருக்குது. இந்த எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். தேவனின் தொடக்கத்தை இவன் மாற்றி கொண்டு வருகிற ஒரு காலத்தில் நம்ம பாக்குற சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலும் மனிதனுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் நீங்க எந்த வகையிலும் வேணும் எடுத்துக்கலாம். முந்தையெல்லாம் பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் வாங்க முடியுமா, இன்னைக்கு என்ன பண்றானுங்க, வாங்க சார் வண்டி வேணுமா, காசே தேவையில்லை, போக வேண்டியது எடுக்க வேண்டியது வேணும். அமெரிக்காவிலாம் 10 லட்சம் சுத்தம் கொடுக்குறாங்க, கம்பெனியில சம்பளத்துல மாசம் மாசம் கொஞ்சம் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் வீடு கட்ட முடியும் ஒரு காலத்துல, வீட்டை கட்டி போறது கல்யாணம் பண்ணி போறேன் நாங்க, இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே வீடு கட்டி சாவி மட்டும் கொடுத்து போய் பணத்தை கொடுத்தா சாவி போய் திறந்து உடனே கூடியிருக்க வேண்டிய காலம். அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க, எவனோ கஷ்டப்படுறான், எவனோ கட்டுறான், எவனோ பொருள் வாங்கி போட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்கு எவ்வளவு வருது, அதுக்கு வந்து பணமும் கூட தேவையில்லை, வீடு வரணும் அதுக்கு பேங்க்கார வந்து சார் நான் தரேன் சார் நீங்க போறேன் மாசம் மாசம் கொஞ்சம் கட்டணும். எப்படி பாருங்க, ஜனங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிற காலம் சகோதர சகோதரிகளை. அப்ப அப்படி இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் மாறி எல்லா வகையிலும் சுபிச்சமான ஒரு நிலைமை இந்த 1000 ஆண்டு அரசத்தில். ஆனா அதை விட தேவனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சித்தம் நிறைவேறணும், அது என்னன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற உண்மையான கடவுளுடைய வணக்கம் வரணும். அதுக்குதான் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, உம்முடைய வசனமே சத்தியம், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்னைக்கு குளியிலிருந்து விடுதலை பண்றது யாரு, கர்த்தராகிய. ஆனா உயிர்த்திலிருந்து வரக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, போனவர் கூட விருதம் கேட்டார். அப்போ வயசானவர் செத்தா வயசானவர் போலத்தை எந்திரிச்சு வருவார், அப்போ குழந்தைகள் செத்துட்டா குழந்தைகள் போலத்தா வர்றாரு. அப்ப எப்படி சார் இது, இப்ப உதாரணமா ஒருத்தர் கேன்சர்ல செத்து போயிட்டாரு, இப்ப எந்திரிச்சு வரும்போது கேன்சர் உடனே எந்திரிச்சு வந்தாருன்னா எப்படி இருக்கும், அதே நந்து போய் செத்துட்டு இருக்கிறாரு, திருப்பி கேன்சர் உடனே உயிர்த்திருந்து கூடுதா, எப்படி இருக்கு, பல்லெல்லாம் போயிட்டு இருக்குது ஒண்ணுமே வெல்ல முடியல. இப்ப உயிர் திறந்து வரும்போது அவங்க ஒன்று வந்தாங்க, அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, ஏன் என்ன சும்மா பாட்டு அப்படி கேட்பாங்க, யார் என்ன உயிர் திறந்து கேட்கணும்னு கேட்பாங்க, நான் எங்க நிமிந்த தூங்கிட்டு இருந்த கூக்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களா, ஏற்கனவே எல்லாம் ஜப செஞ்சு அனுப்பிவிட்டுக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி, வயசானவர் நடக்க முடியல, ஒரு கையில் தலையில செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல அப்படிப்பட்ட கஷ்டமான வாழ்க்கை எத்தனையோ பேர் வாழ்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் பொருளவு போயிடுவோம் அவங்களே நல்லதுக்கு போயிடுவாங்க. ஆனா இன்றைக்கே ஜனங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை கொடுக்கணுமா வேண்டாம், கண்டிப்பா கொடுக்கணும் இல்லைங்களா. அது நம்மளுடைய மனசு சின்ன மனுஷன், தேவனுடைய மனசு ரொம்ப பெருசு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த உலகத்தின் ஜனங்களுக்கு தேவன் உயிர்த்தெழுதல் கொடுக்கும் போது வெறும் உயிர்த்தெழுதல் கொடுத்தா பார்த்தாது, மாறாக அவர்கள் எப்படி செத்துட்டாங்களோ அப்படியே வருவாரு. ஆனா அவர்களுக்கு வந்து ஏவரேஜ் ஹெல்த்தோட தான் அவங்களை வர வைக்கிறாங்க. ஏவரேஜ் ஹெல்த் இப்ப 150 வயசுக்கார பாடி செத்து போச்சு, எந்திரிச்சு வரும்போது நடக்க முடியாம மனுஷனே எப்படி இருக்கும், கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வெத்தலை பார்க்க போட்டு எல்லாம் எடுத்துட்டு வர முடியுமா, அப்படி எல்லாம் வந்து ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ அவங்க தானே வரணும், தானே செய்யணும், தானே பண்ணணும், அதுக்கு உண்டான எல்லா சக்தி அவங்களுக்கு. என்ன சார் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்படி ஏதாவது வசனம் இருக்குதா அப்படி கேட்டீங்கன்னா வசனம் இருக்குது, வசனத்துல படிக்கலாங்க. அதாவது ஏசாயா 65:17 இங்க என்ன சொல்ல வர்றார், அப்ப உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் அவங்களுக்கு சத்தியத்தின் அறிவு தேவன் கொடுக்கணும். ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் எத்தனை எத்தனை வருஷம் வாய்ப்பு கொடுக்கறாரு, இங்க 100 இல்லைங்களா பாருங்க, எவ்வளவு திருவே தேவன் வச்சிருக்கிறாரு. மீண்டும் ஒரு வாய்ப்பு பத்தி யோசிக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப பயப்படுறோம். ஆனா தேவன் எவ்வளவு பெரிய மனம் சொல்லுவார், அப்ப உலகத்தின் எல்லா ஜனங்களும் மனத்திறவி வரணும்ன்றது அவருடைய சித்தமா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு 25 பத்துமா, பத்தாது, 50 போதும், 25-50 கூட போதும். ஆனா தேவன் என்ன பண்றாங்க, 100 கொடுக்குறாரு. இங்க பாருங்க, 100 சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று, வாலிபன் இல்ல வாலிபன் என்று எண்ணப்படுவான். அப்படின்னா உயிர்த்தெழுந்து வரும்போது 100 ஆகி செத்து போயிட்டா கூட அவன் உயிர்த்தெழுந்து வரும்போது வாலிபருக்குரிய ஒரு சக்தி அவருக்கு. அப்ப நீங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டு செத்து போயிட்டாரு, என்னைக்கு வரும்போது மாத்திரை சாப்பிடலாக்காது ஆசீர்வாதம் இல்லை. அப்ப அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அப்ப அந்த அளவுக்கு கையில் உயிர்த்தெழுந்து வரும்போது கையோட வந்தாருன்னா எப்படி இருக்கும், அவரு கை யாரு எனக்கு கொடுத்தது கேட்கும்போது ஜீசஸ் அவரு ஒரே போதும், வேற யாரு மன திரும்பதுக்கு எவ்வளவு வாய்ப்பு பாத்தீங்களா, சாப்பாடு இல்ல ஏழைகளா செத்து போயிட்டாங்க, எந்த வரும்போதே அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுது உள்ள சாப்பிடும். அவர் சொல்லும்போது இது யார் சார் கொடுக்குறது எங்களுக்கு சாப்பாடு, அந்த காலத்துல நாங்க வந்து குப்பை தொட்டி வேணா பொறுக்கி சாப்பிட்டோம், இங்க இவங்க ஒரு குப்பை தொட்டினே தாங்கல, அவர் குப்பை தொட்டியே வேண்டாம் நீங்க வாங்க நல்லா சாப்பிடுங்க, டேபிள் உட்காந்து சாப்பிடுங்க, டைனிங் டேபிள்ல நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அவர் சொல்லும் போது அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க சார், மேல இருந்து ஜீசஸ் எப்படி இருக்கும், ரொம்ப எங்களுக்கு வேற எந்த கடவுளே வேண்டாம், மனம் திரும்பதுக்கு எவ்வளவு வாய்ப்பு. மேலும் என்ன சொல்றாரு அவர், நாங்க என்ன செய்யணும் கண்டிப்பா கேட்போம். அப்போ நீங்க சத்தியம் படிக்கணும், நீங்க வந்து கத்துக்கணும் விஷயங்களே கத்துக்கணும். அப்போ அப்போ ஏவரேஜ் ஹெல்த், ஏவரேஜ் மூளை, கிரகிக்கக்கூடிய தன்மை எல்லாம் தேவன் கொடுக்க போறான், அதான் சொல்றேன். ஆனா 100 சென்ற பாவியோ என்ன ஆயிடுவா, சபிக்கப்படுவான். ஆனா 100 வாய்ப்பு கொடுத்து கூட அவங்க சில பேர் மனம் தெரிஞ்சிருது இல்ல அப்படிங்கிறாங்க. சில பேர் மனிதனுக்கு எவ்வளவு கடினமான இருக்கிறாங்க அவனுங்களுக்கு பண்ணலாம். சில பேர் கீழ்ப்படியாத ஜனங்கள் தேவன் அவ்வளவு கிருபை காவல் வச்சு மீண்டும் உயிர்த்தெழுதல் கொடுத்து தேவையான எல்லா பொருளையும் கொடுத்து வீடு வாசல் சாப்பாடு எல்லாம் கம்ப்ளீட் பியூர் வாட்டர் எல்லாமே கொடுக்குறாரு, கம்ப்ளீட் ஷெல்டர் கொடுத்து எல்லாம் பண்ணி சத்தியம் கொடுத்தாரு கூட சில பேர் ரொம்ப கடினமான சொல்லுங்க இருக்கிறான். அவங்கள பத்தி கூட நம்ம பைபிள் சொல்லிட்டு இருக்குது, ஏசாயா 26:10 பாத்தீங்களா. சில பேர் துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை அவன் கற்றுக்கொள்வதில்லை. அவன் என்ன பண்றான், நீதி உள்ள தேசத்திலும் அப்படின்னாங்க. இந்த 3 உலகத்து 1000 அரசத்தில் கூட கர்த்தர் அவ்வளவு கீழே காமிச்சது கூட அவருடைய மகத்துவத்தை அவர் கவனியாதே போகிறார் அப்படிங்கிறார். அப்ப இவர்களுக்கு என்ன தண்டனை, அப்ப 100 வாய்ப்பு கொடுத்து அவர் தெரிஞ்சலன்னா என்ன பண்ணுவாங்க, அப்ப பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் வரணும். அப்ப அவனுக்கு அது எத்தனாவது சாவா இருக்கும், எத்தனாவது சாவு, 2 சாவு. பைபிள்ல 2 மரணம் பத்தி பேசிருக்குதோ இல்லையா, பேசிருக்கு இல்லைங்களா. இப்ப போய் சாவுறது தூக்கத்துக்கு சமம், எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் மன திரும்பல பிசாசு கூட போயிட்டாரு அப்படின்னாக்கா 2 வயசு சாகும் போது அது 2 மரணம், அவருக்கு இனி உயிர்த்தெழுதல் இருக்கிற நம்பிக்கையே கிடையாது. அப்போ அவருக்காக இன்னொரு ஜீசஸ் வந்து சாக மாட்டாங்க, அவருடைய விஷயம் அதோட க்ளோஸ் அது முடியும். ஆனா இது எத்தனை பேர் இருப்பாங்க, ரொம்ப கம்மி ஜனங்க தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஜனங்க மன திரும்பிடுவோம். ஏன்னா தேவனுடைய கிருபை அவ்வளவு பெருசு இருக்கும், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் தேவன் தரப்போகிறது நம்ம பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும்போது குழந்தைகள் போய் திறந்து வந்தா எப்படி வரும்? ஒரு ஒரு கிளாஸ்ல கேட்டாரு, குழந்தைகள் எப்படி வருவாங்க சார் அப்படி கேட்கிறாரு. அப்ப குழந்தைகள் குழந்தைகள் அப்படித்தான் வருவாரு, ஆனா அவரு கூட வந்து வளர்ந்து வருவார். வயசானவர் இப்ப நம்ம பாக்குற பாவம் மரண சப்பிச்சிருக்கிறோம். இப்ப தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது எங்க கொடுக்கிறாரு? மரணத்திலிருந்து விடுதலை, அதுக்கப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை, உலகத்தின் தன்மை. அது மட்டும் இல்ல, வாலிபர்ல இருந்து வயசானவர் ஆயிட்டாரு, இப்ப வயசானவர்ல இருந்து என்ன பண்ணும்? வாலிபர் வரணும். அதான் ஆயிரமா நேசத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம். என்ன விஷயம்னா, வயசானவர்கள் என்ன இல்லை, இப்போ வாலிபர் ஆயிடலாம். என்ன சார் இவ்வளவு கதை விடுறீங்க நின்றுட்டு? நாங்களும் கேட்டுட்டே இருக்கணுமா? வசனம் இருக்கிறதுக்கல்லா கேட்கலாம். நீங்க வசனம் இருக்கிறீங்க, வசனத்துல படிக்கலாம். யோபு 33:24-25, யோபு 33:24-25 மீர்க்கும் பொருள் யார் கொடுத்திருக்காரு? மீர்க்கும் பொருள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கொடுத்தது. ஆயிரத்தில் ஒருவர் நம்முடைய கர்த்தர். அதெல்லாம் நம்ம அந்த வசனத்தோட அர்த்தமெல்லாம் பின்னாடி நம்ம படிக்கலாம். அது என்ன சார் ஆயிரத்தில் ஒருவர்? அதெல்லாம் படிக்கலாம். அப்ப ஆயிரத்தில் ஒருவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகி இயேசு. அவர் வந்து மக்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? மீர்க்கும் பொருள் கொடுத்துக்கிறார். அப்ப மீர்க்கும் பொருள் மூலம் விடுதலை எப்படி வருது? அடுத்த வசனம் படிக்கும். அப்புறம் அங்க பொண்ணு பார்க்கும் போது மாப்பிள்ள பார்க்கும் போது தான் அவர் மூஞ்சி நல்லா இருக்குதா, வெள்ளையா இருக்கிறாரா, முடி நல்லா இருக்குதா, நீளமா இருக்குதா, கருப்பா இருக்குதா, இதெல்லாம் பாக்குறாங்க. நல்லா குரல் வளம் இருக்குதா, ஆள் எப்படி இருக்கிறாரு, பொண்ணு எப்படி இருக்குது, அதெல்லாம் பாத்துக்குவாங்க. ஆனா 40 வயசு ஆகும் போது நம்ம பாக்குற ஜோடிங்கல அப்பா எல்லாம் வந்துக்கு பிறகு இப்படி தொந்திச்சாயிட்டு அவரெல்லாம் வந்து நிறைய மொழி ஆகிட்டு எல்லாம் கண்ணு தெரியுது இல்லை, சரியா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அப்படி இப்படி ரொம்ப உட்காந்து எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. இப்படிதான் நம்ம எவ்வளவு ஆளாளுக்கு ஒரு திருசாயிரம். நம்ம பாக்குறது எந்த வயசு? இளமை வயசோ ஒரு அளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம். இன்னைக்கு வந்து ஜனங்கள் நம்மளுக்கு வந்து வாலிபர் இருக்கிறது காசு இருக்குதா, வயசானவர் ஆகிறது காசு இருக்கா? எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும்? அதான் ஆசை இல்லைங்களா? எப்போதுமே வந்து மாமான் தான் கூப்பிடணும், தாத்தான் கூப்பிட்டா ஐயோ எல்லாம் போய் கண்ணாடி பார்க்கணும் எப்படி இருக்கணும், மூஞ்சி அணைச்சா எப்படி இருந்தா நம்ம இப்படி ஆயிட்டோம். நிறைய பேருக்கு அது அந்த வயசு மணிக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய கடைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது கூட ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம், இது கூட மக்களை வந்து இளமைக்கு கொண்டு வரதுனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஹெர்பல் இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாம் ஹெர்பல் பண்றாங்க, ஹெர்பல் பண்ணி எல்லாம் வந்து சுண்ணாம்படிக்கிற மாதிரி அடிச்சு அவங்க அதெல்லாம் வச்சு உட்கார வச்சிடும். அந்த வெள்ளை வெள்ளிக்காய் வச்சு உட்கார வச்சிடும். நாங்க அப்படியே உட்காந்துட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் இப்படி இப்படி எல்லாம் பூசி அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். அந்த எப்படி பண்ணணும் டியூட்டிஷன் அதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஆறு நம்மளுடைய வயசை மறைக்கணும். எங்க வந்து அக்காண்டதுக்கு பதிலாக ஆண்டின் தானே என்ன பண்றீங்க? எவ்வளவு கவலை இருக்கு, அங்க ஒரு கருப்பு அடிச்சு கையெல்லாம் அடிச்சு இதெல்லாம் பண்ணி நான் கூட ஜெயிக்க அடிக்கிறேன். வயசு 40 ஆச்சு, ஆனா நான் கூட எனக்குள்ள புள்ள நினைச்சு போச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா சில நேரம் டைரிக்கு டைம் இருக்கிறது இல்லை. அப்ப வந்து முடி வெள்ளையனா போய் உட்காந்துருந்தா ஜனல சின்ன சின்ன குழந்தைங்க தூக்கிட்டு வராங்க மாத்திர. அவனுக்கு என்ன பண்ணணும்? தாத்தா டாட்டா அவன் வேண்டாது, நான் வந்து தாத்தாவா அவன் சரி அடுத்த நாள் டை அடிச்சு போயிட்டு வச்சுக்கோங்க அவன் மாமான்றாங்க. சின்ன பசங்க பாரு, நான் சின்ன பசங்க எப்படி கெஸ்ட் பண்றேன்? அப்ப நம்மளுக்கு மாமான் நல்லாது, தாத்தானா சாரி. அப்போ என்னன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வாலிபர் இருக்கிறது தான்
இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம பாக்குறோம், 50 வயசு 60 வயசு காரர் கூட போயிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. எத்தனை செலவு நேரம் போனாலும் கூட பரவாயில்ல, அந்த கடைக்கு போய் எல்லாம் அது இதெல்லாம் பூசி எல்லாம் பண்ணி எல்லாம் பக்கமா அப்படி எல்லாமே வந்துருங்க. அப்போ இந்த மாதிரி தான் வந்து மக்களுக்கு விருப்பம். தேவனுடைய வசனம் சொல்லுது, வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம், அதுக்கு நம்ம எதுவுமே பூச வேண்டாம். ராஜ்யத்துல அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வயசானவர் நிலைமையிலிருந்து ரிட்டர்ன் அப்படியே வர வாழ வயது நாட்களுக்கு விரும்புவான். வசனம் பார்த்தீங்க, விசுவாசிக்கிறீங்களா நீங்க, நம்புறீங்களா? ஆமா. அப்போ இன்னைக்கு நம்ம வயசானவர்கள்னா தள்ளுபடி கேஸ் ஆயிடுறோம். நம்ம அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்துறாரு, ஆனா வயசானதுக்கு அப்புறம் மதிக்கிறதே இல்லை, பெருசு சும்மா அப்படின்னு அவ்வளவு. இன்னைக்கு சர்வ அடிக்கிறாங்க, சில பேர் அப்பா அம்மா கூட அடிக்கிறாங்க, அவங்க தள்ளுபடி கேஸ் பண்றாங்க. ஆனா தேவனை விடுவாரா? அதான் சொன்னார், நீ உங்களுடைய அப்பா அம்மா கை விடல கூட நானே கை விட மாட்டேன். அப்ப ராஜ்யத்துல ரிட்டர்ன் அவர் இளமைக்கு வர்றாரு. ஒரு கிளாஸ்ல நான் கூட அங்க கோயம்புத்தூர் ஒரு கிளாஸ், 60 வயசு தாத்தாக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டேன். அவர் எனக்கு ஸ்டூடெண்ட், அவர் வீட்டுல போய் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா இந்த பக்கம் அவருடைய சின்ன வயசுல இருக்க போட வச்சிருக்காரு, ஒரு பீரோ மாதிரி. அதுல அப்படியே சும்மா கூலிங் கிளாஸ்ல போட்டு அப்படியே சும்மா பக்கம் இருக்காரு. அவர் வந்து இது ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு, ஆளு பார்த்தா கும்முன்னு இருக்கிறாரு. இந்த பக்கம் லேட்டஸ்டா ஒரு போட எடுத்துக்கிறாரு. அது அப்ப நான் கேட்டேன், இந்த போட்டா யாருக்காரு? நான் கேட்டேன், இந்த போட்டா நான்தான். ரெண்டுமே நீங்க தானா? ஆமா சார், ரெண்டுமே என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, அவரு நான் சொன்னேன் சார், நீங்க ஒரு கால வரும், அப்ப நீங்க இந்த போட்டோல இருந்து இப்படியே மாறி 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 இந்த போட்டோக்கு வருவீங்க, இந்த போட்டோ கூட நம்ம பெஸ்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் தம்பி எப்ப தம்பி? அப்ப நான் சொன்னேன், நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சத்திய கேளுங்க, 53ல இருந்து கேளுங்க, சத்திய கேளுங்க, கரெக்டா படிங்க, ராஜ்யத்தின் மக்களாக நம்ம மாறும் போது கண்டிப்பா அந்த வாய்ப்பு. அப்போ இன்னைக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லைங்க? இது கூட ஒரு சந்தோஷமான விஷயம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வந்து ஆதாம் போல பரிபூர்ண மனிதர்களாக தேவன் உலகத்தை கொண்டு வர போறார். ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு மனுஷங்களையும் தேவன் பரிபூர்ண மனிதர்களாக கொண்டு வர்றார். வயசானவர்கள் ரிட்டன் வந்து அதை விட வந்து மேலாகி ஆதாம் ஏவல் போல இந்த உலகத்துல நித்தி நித்து காலமாக அவர்கள் வாழ்வாங்க. இந்த ஆசீர்வாதங்கள் கூட தேவன் வச்சிருக்கிறாரே. அப்ப எவ்வளவு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய தெய்வீக திட்டம் எவ்வளவு அருமையானது இல்லைங்களா? அப்ப நீங்க வந்து பொதுவா இன்னைக்கு நம்மளுக்கு பிடிக்கிறது வந்து இளமைதான் இல்லைங்களா? இளமைதான் பிடிக்கும். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றாங்க டிவியில, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சின்ன வயசுக்காரங்களே வயசானவங்க எல்லாம் வந்து அப்படி இப்படி பண்ணுவாங்க. ஓ எங்க சென்னை சில்க்ஸா? ஓ ரைட், அப்ப அங்கே போய் நம்ம துணி போடுறதா? இவனுமே வந்து துணி போட்டுக்கலாம், நம்ம கூட போடலாம். ஆனா வயசான தாத்தா பாட்டி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க, யாரும் பொருளே வாங்க மாட்டாங்க. இளமை உலகம் தேவன் கொண்டு வர போறார். சகோதர சகோதரர் 1000 வருடம் முடியும் போது இந்த உலகம் முழுவதும் இளமை உலகம் இருக்கோ, யார் அதுக்கப்புறம் வயசாகவே மாட்டார், எல்லாம் இளமை. அப்போ அதை பத்தி நம்ம இதெல்லாம் கூட. ஆனா மன திரும்பாத பாவிகளுடைய சாவு எப்படி இருக்குன்னா, பாவத்தின் சம்பளம் அது மரணம். பிசாசு அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் இந்த பாயிண்ட்ல தான் சாவு, 2வது மரணத்துல. 1000 ஆண்டு முடிவுல தான் அவங்களுக்கு சாவு. அவர்களோடு கூட இந்த கீழ்ப்படாத ஜனங்களையும் சேர்த்து தேவன் அழைச்சிடுவாரு. ஆனா அதுக்கு பின்பு இருக்கக்கூடிய யுகத்துல ஒரே ஒரு வசன பட்சி முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 21:4. கண்ணீர் யாவையும் அப்படின்னா மக்களுடைய எல்லா கவலைகளையும், இனி என்ன இல்ல, மரணம் இல்லை. மரணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாவத்தின் சம்பள மரணம். மரணம் இல்லைங்க போது அங்க எது கூட இருக்காது, பாவம் கூட கிடையாது. பாவமும் இல்லை, மரணமும் இல்லை, ஐயோ அம்மா கூட இல்லை, ஐயோ தூக்கிட்டு போறாங்களே கூட இல்லை, ஒண்ணுமே கிடையாது. முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போயிருக்கு. 1000 ஆண்டு அர்த்தத்தில் கர்த்தரா இயேசு மிக முக்கியமானதால் என்ன, சீர்திருத்தத்தின் காலங்கள், எழுந்து போனதை மீண்டும் கொடுக்கிற காலம், திரும்ப கொடுத்தலின் காலங்கள் 1000 ஆண்டு அரசாட்சி. அது மட்டும் இல்ல, எல்லா சத்துருக்களையும், மனிதர்களுடைய எல்லா சத்துருக்களையும் அழித்து போடுகிற ஒரு காலம். தேவனுடைய சத்துரு கூட சரி, மனிதர்களுடைய சத்துருவையும் அழித்து போட்டு எல்லா ஜனங்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு காலங்கள் தேவன் கொடுக்க போறது. 6000 வருஷம் தீமையின் அனுமதி காலம், ஆனா 1000 வருஷம் நன்மையின் அனுமதி காலம். நன்மை அவங்க வந்து தேடி பிடிச்சிருவாங்க. 1000 ஆண்டு முடியும் போது கர்த்தராக இயேசு என்ன பண்ண போறாங்கன்னா, லாஸ்ட் நீங்க பாருங்க, இந்த உலகம் யாருடைய கைக்கு போகுதுன்னு கொஞ்சம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்பு முடிவுனா எந்ததுக்கு? 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முடிவு உண்டாகும்.
அப்பொழுது அவர் சகல துறைமுகத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார்.
யாரு கையில ஒப்புக் கொடுக்கிறாரு?
பிதாவும் தேவனமா இருக்கிறவருடைய கையில அவரு கொடுத்துருவாங்க. அப்ப அப்பா கையில போகும்போது அப்ப என்ன பண்றாங்க, எல்லாருடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைச்சி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இல்லைங்களா. அப்ப இந்த வகையில தான் இந்த மூன்றாம் உலகத்துல இந்த பாகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த வாரத்தில் நம்மளுடைய கிளாஸ் வந்து என்னன்னா ஐந்தாம் உலக பேர், இது சம்பந்தப்பட்ட வேற ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் ஆசீர்வதி போறாங்க. இப்ப நம்ம டவுட்ஸ் கேட்கலாம். ராஜாக்கள் எடுக்கப்பட்டுருவோம் மகா உபத்திரவத்தின் அந்த கிளைமேக்ஸ் வர்றதுக்கு முன்பாகவே இந்த சபை வாய்ப்பு அல்லது ராஜாக்கள் பரலோக ராஜாக்களே தேவன் எடுத்துருவோம்.
இந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சி வந்து பாவிகள் இருப்பாங்களா,
பாவிகள் கூட இருப்பாங்க எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நிந்தனை தேவன் வைக்கிறார். ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்னா எப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாவங்களை அவங்களுக்கே போட்டு காமிச்சிருவாங்க. அதையா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனை இருக்கும், வெக்கப்படுது. ஆனா மனசு கொஞ்சம் பிரஸ்டீஜ் கம்மியா இருக்கு. இது சம்பந்தமான வந்து வருது கிளாஸஸ் கேட்டுக்கோங்க. நான் ஆமா நாம அப்ப நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போது வேணும் இந்த பாயிண்ட் நான் டச்
பண்ணுவேன்.
எல்லாருக்கும் அனைவரும் பாவம் செய்யாத யார் இருக்கா,
எல்லாருக்கும்
என்ன சொல்றாருன்னா நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும், தீமை செய்தவர்கள் ஆக்கினியில போன வாரம் படிச்சோம் நியாய தீர்ப்புக்காக. அப்ப நன்மை செய்தவர்கள் ஜீவனை
பெற்றுக்கோ.
இந்த முழு நாளே ஒரு நியாய தீர்ப்பு நாள் தான். நியாய தீர்ப்பு நாளும் இருக்குது. ஆயிரம் ஆண்டு அரசாட்சி என்பது நியாய தீர்ப்பு நாளும் அதே டைம்ல தான் நடக்குது. ஆசீர்வாத காலங்கள் கூட அதே டைம்ல தான் நடக்குது. முந்தினவர்களை மீண்டும் திரும்ப கொடுத்தலின் காலங்களும் அதே கதை. அதை பத்தி நம்ம டீட்டெயில் ஸ்டடி எடுக்க
போறோம்.
சரியான கேள்விதான், அந்த கிளாஸ் வருது. நீங்க அதுல ஒரு டூ வீக்ஸ் படிச்சீங்கன்னா அதை நான் எடுத்துறேன். அப்போ வசனத்தோட நம்ம பார்க்கணும். வசனத்தின் வழி
நாங்கள்
அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் எடுக்கணும் சார். இப்போ வந்து நிதானமா நம்ம எடுக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி. பட் கொஸ்டின் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை. அந்த கொஸ்டின்ஸினுடைய பதில்கள் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்லேயே வருது. அது வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போ நான் டீட்டெயிலாக அந்த விளக்கங்கள் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆயிரம் கேள்விகள் வர எனக்கு தெரியும். இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். நம்ம சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே கேட்டு போக வேண்டாம். பிரதர் மாதிரி நீங்க கேள்விகள் நிறைய கேட்கணும். அப்போ நிறைய அவர்கள பண்ண முடியாது. அதான் நாங்க எடுக்கணும் தேவனுடைய. இப்ப கொஞ்சம் ஒரு சும்மா ட்ரெயிலர் தான் கொடுத்துருக்கிறேன். ராஜ்யத்தை பத்தி சும்மா ட்ரெய்லர் தான்
கொடுத்துருக்கேன்.
அது நீங்க செக் பண்ணுங்க. நம்ம ஜபசிந்து முடிக்கலாம். ஜபசிந்து முடிக்கலாம். வெயிட்டிங் இருக்காங்க, வெயிட்டிங் இருக்கிறாங்க பஸ்ஸுக்காக. நம்ம ஜபசிந்து முடிக்கலாம். அப்புறம் கேள்வி கேட்கறோம், நீங்க கேட்கலாம். பட் பிரதருடைய எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம இப்ப நம்ம ஜபசிந்து முடிக்கலாம். நம்முடைய கூட்டத்திற்கு முடிவாக சகோதரர்
நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொள்ள முடியும் நன்றியோடு சொல்லிருக்கிறோம். இந்த பூமியில அநேக ஆட்சி முறைகள் இருந்த போதிலும் கூட கத்தாவே உங்களது வருங்கால நாட்களில் நடக்கிறதுனால அந்த ஆட்சி முறைகளை குறித்து நாங்கள் யோசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறேன். சகல சிருஷ்டிகளும் உண்மை நோக்கி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. உமது வருகை எப்பொழுது இருக்கிறது இந்த பூமியில இருந்தே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற மாட்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் கூட கத்தாவே அருமையான சகோதரர்கள் திருச்சி மாவட்டத்திலிருந்து கடந்து வந்து அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் அநேகமான வசனங்களை குறித்து அவர்கள் பேசினபடியும் அவர்கள் நன்றியோடு சொந்திருக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் எல்லாமே நீர் எங்களுக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டிய கத்தாவே. ஏதோ செய்யும். தேவக்கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். தேவ கிருபை ஊர்களோடு இருப்பதாக. ஊருடைய பயணத்தை நீர் ஆசீர்வதியும், தேவரையும் நீரே பாதுகாப்பு கிருமி நாம் நடத்தும். சகல துதிகள் மையமே உமக்கு அளித்தாக. இயேசுவின் மூலம் வெற்றிகளும்.
நோட்ஸ் வாங்க வாங்கி சார், அடுத்த வாரத்துல இருந்து தேடி வந்துருங்க எல்லாரும்.